ஹொனரபிள் கௌரவ கோடீஸ்வரர்,
கௌரவ தலைவர் அவர்களே, வடகிழக்கிலே மிகவும் முக்கியமான பிரச்சனையாக காணி சம்பந்தமான பிரச்சனை இருக்கின்றது. இந்த பிரச்சினைதான் எங்களது இனப்பிரச்சினைக்கான தீர்வின் அடிப்படையாகவும் காணி சம்பந்தமான பிரச்சினை காணப்படுகின்றது. மேலும் காணி சம்பந்தமான முறைப்பாடுகள் 17,896 கிழக்கு மாகாணத்திலே கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதிலே அம்பாறை மாவட்டத்திலே 9,453 கிடைக்கப்பெற்ற பொழுதும் அதில் தீர்க்கப்பட்டது 294 பிரச்சினைகள்தான். தீர்க்கப்படாத 9,159 பிரச்சனைகளையும் உடனடியாக தீர்த்து அதற்கான தீர்வினை உடனடியாக தர வேண்டும். அம்பாறை மாவட்டத்தில் உள்ள மக்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகளையும் பலதரப்பட்ட இன்னர்களையும் எதிர்நோக்கி இருக்கின்றவர்களாக காணப்படுகின்றார்கள். மேலும் அம்பாறை மாவட்டத்திலே காணிகள் பயிர்களிக்கப்பட்டிருக்கின்றது. 831 துண்டுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. கிழக்கு மாகாணத்திலே ஒட்டுமொத்தமாக 4,115 துண்டுகள் வழங்கப்பட்ட பொழுதும் அம்பாறை மாவட்டத்திலே 831 துண்டுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழங்கப்பட்ட துண்டுகளில் தமிழர்களுக்கு வழங்கப்பட்ட அளவு மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. அவர்களுக்கான தேவைகளும் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இந்த காணிகளை வழங்குகின்ற பொழுது பாதிக்கப்பட்ட 3 இனத்தவர்களுக்கும் சரியாக சரிசமனாக காணிகளை வழங்க வேண்டியது இந்த நல்லாட்சியின் கடமையாகும். இந்த நல்லாட்சி காலத்திலே காணி பிரச்சனையை சரியான முறையிலே எடுத்து அதற்கான தீர்வையும் வழங்க வேண்டும். கடந்த கால ஆட்சியிலே விடப்பட்ட பிழையை இந்த நல்லாட்சி துரிதப்படுத்தக்கூடாது. இந்த நல்லாட்சியானது சரியான முறையிலே நமது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான காணியை சரியான முறையிலே வழங்கப்பட வேண்டும். விசேடமாக அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் பொத்தானை டிப்போமடு மற்றும் பொத்துவில் பிரதேசம், திருக்கோவில் பிரதேசத்தில் உள்ள தங்கவிலாயபுரம், வில்காமம் போன்ற பிரதேசத்தில் உள்ள காணிகள் வளமிக்க காணிகள், நெற்காணிகள் சுவீகரிக்கப்படுகின்ற நிலை காணப்படுகின்றது. அதாவது வன பரிபாலன சபையினரால் அவர்களுக்கான வன பரிபாலன சபையினரால் எமது மக்களுக்கான தமிழ் பேசுகின்ற தமிழ் முஸ்லிம் மக்களுக்கான காணிகள் விசேடமாக பறிக்கப்படுகின்றது. அந்த காணிகளுக்குரிய அத்தாட்சி ஆவணங்கள் அனைத்தும் அந்த மக்களுக்கு இருக்கின்றது. அதாவது ஜனாதிபதி சந்திரிகா அம்மையாரால் வழங்கப்பட்ட உறுதிகள், ஆவணங்கள், பிரதேச செயலாளரினால் மாவட்ட செயலகத்தினால் வழங்கப்பட்ட அளிப்புகள், ஒப்புகள் இருக்கின்ற பொழுதும் அந்த காணிகளை சுவீகரிக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. இந்த காணியிலே இந்த விவசாயிகள் கிட்டத்தட்ட 60-70 வருடங்களுக்கு முன்பே இருந்து காணிகளை செய்து வருகின்றனர். இந்த பிரதேசத்தில் உள்ள 2,587 ஏக்கர் காணிக்கான உத்தரவு பத்திரங்கள், அனுமதி பத்திரங்கள் அனைத்தும் இருக்கின்ற பொழுதும் வன பரிபாலன சபையினர் அதனை அத்துமீறி ஆக்கிரமிக்கின்ற நிலை காணப்படுகின்றது. ஏற்கனவே வன பரிபாலன சபையினர் எல்லை கல்லுகளை இட்ட பொழுதும் தற்பொழுது அந்த எல்லை கல்லுகளை பிடுங்கி வேற இடத்தில் நகர்த்துகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை, சூழ்நிலை காணப்படுகின்றது. ஆகவே இதில் வளமிக்க காணிகள், வளமிக்கதான விவசாய நிலங்கள், வயல் நிலங்கள் சுவீகரிக்கப்படுகின்றதால் அந்த மக்கள் விவசாயத்தை தான் கூடுதலாக நம்பி வாழுகின்றார்கள். அவர்களின் முதுகெலும்பாக இருக்கின்றது அந்த விவசாயம். அந்த விவசாய காணிகளை அத்துமீறி ஆக்கிரமிக்கின்ற பொழுது அவர்களின் பொருளாதாரம் பின்னடைவக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. இந்த யுத்த சூழ்நிலையிலும் கூட அவர்கள் 60 வருட காலமாக அந்த காணியிலே பயிர் செய்து கொண்டு வந்தார்கள். அதற்குரிய ஆவணங்கள் இருக்கின்றது, அத்தாட்சிகள் இருக்கின்றது. ஆனால் தற்போது அந்த விவசாயிகளை எழுப்புகின்ற, விவசாயிகளை துரத்துகின்ற நடவடிக்கையிலே ஈடுபடுவது மிகவும் மன வருத்தத்துக்குரிய, வேதனைக்குரிய ஒரு காரியமாகும். அது மட்டுமல்ல, நில அளவை திணைக்களமானது பிரதேச செயலாளரின் அனுமதி இன்றி, அதாவது மேலும் விவசாயிகளின் அனுமதி இன்றி அந்த காணிகளை அளப்பதற்கு வருவது சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயலாகும். இந்த நல்லாட்சியிலே பிரதேச செயலகத்தின் அனுமதி அல்ல அனுமதி பெறவில்லை, மாவட்ட செயலகத்தின் அனுமதி பெறவில்லை, விவசாயிகளின் அனுமதி பெறாமல் அதனை சர்வேயர் பண்ணுவது மிகவும் ஒரு ஸ்தால திறந்த ஒரு நடவடிக்கை அல்ல. ஆகவே எங்களது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான காணியை சரிவர அவர்களுக்குரிய காணியை சரிவர அதிலே வயல்நிலங்களை செய்வதற்கான ஆவண செய்ய வேண்டும். அதற்குரிய எல்லைகளை சரியான முறையிலே வரையறுக்கப்பட வேண்டும். எல்லைகள் வரையறுக்கப்பட்டு, ஏற்கனவே வரையறுக்கப்பட்டு கல்லு போட்ட அந்த கல்லுகளை திருப்பி அகற்றுகின்ற நடவடிக்கையை எடுப்பதும் எமது விவசாயிகளுக்கு மிகவும் பாரதூரமான செயலாக காணப்படுகின்றது.
Or department is trying to acquire this land?
Pardon?
Which agency, department is trying to acquire this land?
Forest.
Forest department. Yeah.
அதாவது ஆலடிவம்பு பிரதேசம், திருக்கோயில் பிரதேசம், பொத்துவில் பிரதேசம் போன்ற பிரதேசங்களில் இப்படியான ஒரு அத்துமீறல் நடவடிக்கை ஈடுபடுகின்றது. ஆனால் இந்த நல்லாட்சியிலே ஜனாதிபதி அவர்கள் விவசாயத்தை பற்றி நன்கு தெரிஞ்சவர், விவசாய மக்களின் கஷ்டங்களை நஷ்டங்களை சரியாக புரிந்து கொண்டவர். அப்படியானவர் இந்த விவசாய நிலங்களை ஆக்கிரமிப்பதற்கு, அதாவது அவரின் அமைச்சங்கள் இருக்கின்ற அந்த வன பரிபாலனை அமைச்சு, அவரின் அதிகாரத்துக்கு உட்பட்ட அமைச்சு, அந்த அமைச்சு விவசாய நிலங்களை, வளமிக்க நிலங்களை பறித்தெடுப்பது மிகவும் கவலைக்குரிய, வேதனைக்குரிய ஒரு விடயம். அதனை உடனடியாக இந்த நல்லாட்சி அவர்களுக்கு, கஷ்டப்படுகின்ற விவசாயிகளுக்கு இதை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கான தீர்வை உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். மொத்தமாக 2587 ஏக்கர் விவசாய நிலங்களும், 3210 ஏக்கர் சேனைப்பயிர் செய்யக்கூடிய நிலங்களும், அனைத்துக்குரிய ஆவணங்களும் இருக்கின்றது. ஆகவே இந்த ஆவணங்களுக்குரிய காணிகளை அவர்களுக்கு வழங்கி இந்த நல்லாட்சியை மேலும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். மேலும் கல்முனை பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால், கல்முனை பிரதேசத்திற்குள்ள இருக்கின்ற தமிழ் பிரதேச செயலகத்துக்குரிய காணிகள் சரியாக வரையறுக்கப்பட வேண்டும். அந்த காணிகளை வரையறுத்து அந்த பிரதேச செயலகத்துக்கு காணி சம்பந்தமான பத்திரங்களை ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையையும் இந்த நல்லாட்சி துரிதப்படுத்தப்பட வேண்டும். அப்படி துரிதப்படுத்துகின்ற பொழுது அங்கு இருக்கின்ற இன ரீதியான முரண்பாடுகளை தவிர்த்து ஒரு நல்லிணக்கத்தின் அடிப்படையிலான ஒரு நல்லாட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் அங்கு காணப்படுகின்றது. ஆகவே வடகிழக்கிலே இருக்கின்ற காணிகளை சரியான முறையிலே, சரியாக நேர்த்தியாக 3 இன மக்களுக்கும் சரியாக பிரித்து வழங்கக்கூடிய நடவடிக்கைகளை இந்த நல்லாட்சி துரிதப்படுத்த வேண்டும் என்று கேட்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.
கௌரவ ரவுஹாக்கி.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, என்னுடைய அமைச்சரவை சகா ஜான் அமர்துங்க அவர்கள் முன்மொழிந்திருக்கிற இந்த பிரேரணையில் ஒரு சில வார்த்தைகள் பேச கிடைப்பது விட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்டிலே புதியொரு அரசியல் யாப்பை இந்த முழு சபையும் ஒரு அரசியல் நிர்ணய சபையாக இருந்து நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஆரம்ப முயற்சிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு தருணத்தில் எமது அரசியல் யாப்பில் காணி சம்பந்தமான விவகாரங்கள் குறித்த ஏற்பாடுகள் மீண்டும் ஒரு முறை மிக தீவிரமாக கவனத்தில் எடுக்கப்பட்டு இதுவரை காலமும் இப்படியான இடர்பாடுகளையும் நெருக்கடிகளையும் இந்த காணி சம்பந்தமான அதிகாரப் பகிர்வு ஏற்பாடுகளில் நாங்கள் முகம் கொண்டோமோ அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்று நான் முதலிலே மிக அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி வைக்க விரும்புகிறேன். அதிலே ஒரு அம்சமாக இருக்கிற மிக பிரதானமான விஷயம் தேசிய காணி ஆணைக்குழு என்கிற ஏற்பாடு ஒன்று எங்களுடைய அரசியல் யாப்பில் இருந்த போதிலும் கூட இதுவரையும் தேசிய காணி ஆணைக்குழு நியமிக்கப்படாதது ஒரு பாரிய குறைபாடாக இருந்து கொண்டிருக்கிறது. I would like to bring to the notice of the Honorable Minister about the non-implementation of some of the express provisions of the Constitution pertaining to lands. And that one of the primary difficulties we face is the non-appointment of the National Land Commission. And the Honorable Minister must pay heed to this request. And we of course have the Provincial Land Commissioners and they play a very pivotal role. It was only yesterday that I was there at the public day at your ministry and I saw what a lot of people come and how harassed you are in resolving their problems. And we also understand what type of varied and difficult issues pertaining to livelihood of the people is faced because of our different regulations and rules that we have imposed in trying to distribute land in an equitable fashion. The honourable member who spoke before me spoke about the iniquity when it comes to communities in the eastern province. As far as I am concerned, I was there, we conducted a mobile service in Attalachena in his own district a few days ago. We distributed some of the land permits to most of those people who had gone to land kacheris and through the divisional secretariat, all the divisional secretariats in the Ampara district, particularly in the coastal areas. We spoke to the government agent and we got it arranged through the provincial council. The chief minister was also there. We distributed permits and grants to all community members in all the divisional secretariat in the coastal areas of the Ampara district, about 400 such recipients was able to get those allotted lands through the mobile service I conducted under my leadership with the approval of the ministry as well as the government agent and the provincial land commissioner. Now what I'm another important factor that we must bear in mind is a salient issue that the honorable member Kodeeswaran raised a while ago concerning the forest department's attitude towards innocent farmers. Now this is a very acute problem all over the country. Everybody who is in this house, I am sure, will agree with me when we say that Forest Department has now taken they virtually are in as if a new incarnation after the war. During the war, none of these people sighted any of the forests to preserve the forest. After the war, Forest Department is now as if they are the guardians of every bush in the country. Even the minor bushes are now declared as conserved forests. And this has become a big issue after somewhere around 2006, the former regime had gazetted even இந்த பற்றை காடுகளை கூட காடுகளாக வர்த்தமானியில் பிரசுரித்து அதால் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய தாக்கத்தின் விளைவுதான் நாங்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இது 2006 தொடங்கிய இந்த விபரீதம் நாடு முழுவதிலும் எல்லா பிரதேச செயலகங்களும் இருக்கிற அப்பாவி விவசாயிகளை பாதிக்கிற ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது. ஆண்டாண்டு காலமாக பயிர் செய்து வந்த காணிகளை பற்றை காடுகளாக இருந்த காடுகளை எல்லாம் இன்று வனபரிபாலன திணைக்களம் தங்களுடைய ஆளுகைக்குட்படுத்த பிரதேசங்களாக கொண்டு இன்று அப்பாவி விவசாயிகளுக்கு விவசாயம் செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து இந்த கவனத்துக்கு கொண்டு வந்த இந்த பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் பேசுகிற போது பொத்தானை டிப்போமோடு பிரச்சனைகளை சொன்னார். இதே போலத்தான் ஆனால் சில பிரதேசங்களில் பெரும்பான்மையின மக்கள் வாழுகிற பிரதேசங்களிலே இப்படியான பிரச்சனைகள் இல்லாத ஒரு நிலவரம் காணப்படுகிறது. இதை நீங்க கட்டாயமாக கவனத்தை எடுக்க வேண்டிய விஷயம். பக்மிட்டியாவை போன்ற பிரதேசங்களில் அவர்களுக்கு ஒரு சட்டமும் சிறுபான்மை சமூகங்கள் வாழ்கிற பிரதேசங்களில் அவர்களுக்கு வேறொரு சட்டமும் ஓ லவுகல பட்மிட்டியாவ போன்ற இடங்களிலே இந்த பிரச்சனை இவ்வளவு பாரிய பிரச்சனையாக இல்லாமல் அவர்களுக்கு பூரண சுதந்திரத்தோடு அந்த விவசாயிகள் தங்களுடைய விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய நிலவரம் இருப்பது என்பது இந்த நல்லாட்சி ஆட்சி காலத்திலே இப்படியான பாரபட்சம் இருக்கக்கூடாது என்ற விஷயம் சம்பந்தமாக நாங்கள் தீவிரமாக ஆராய வேண்டி இருக்கிறது. அரசாங்க அதிபர் உடைய அலுவலகத்திலே ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இது சம்பந்தமாக ஒரு தனியான குழுவை நிறுவி இந்த காணி பிரச்சனைகள் காண்டாண்டு காலமாக இருக்கிற பிரச்சனைகள் அதே நேரம் நண்பர் கோடீஸ்வரன் குறிப்பிட்ட மாதிரி தமிழ் பேசும் ரெண்டு சமூகங்களுக்கு இடையிலும் முரண்பாடுகள் இருக்கின்றன. அந்த முரண்பாடுகளை நாங்கள் தலைமைகளும் இருந்து தீர்த்து வைக்க வேண்டிய பிரச்சனைகள் இன்னும் இருக்கிறது. அவருக்கு தெரிஞ்ச ஒரு பிரச்சனை இந்த வட்டமடு காணி பிரச்சனை முரணவெட்டி போன்ற பிரதேசங்கள் அவற்றிலே அது இந்த மேய்ச்சல் தரைக்கான ஒதுக்கீடுகள் என்ற அடிப்படையில் சில சர்ச்சைகள் உருவாகி அந்த காலங்காலமாக அதை விவசாயம் செய்து வந்த முஸ்லிம் விவசாயிகள் விவசாயம் செய்வது என்ற கடன் ரெண்டு போகங்களுக்கு முன்பு அதை செய்தவர்கள் இப்பொழுது செய்ய முடியாமல் தடைப்பட்டிருக்க நிலவரம் உருவாகி இருக்கிறது. இவ்வாறான பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் விவசாயம் செய்கிற உரிமை இந்த விவசாயிகளுக்கு மறுக்கப்படுவது இதற்கு முன்னைய அரசாங்கத்தில் இதைவிடவும் தீவிரமான ஒரு கொள்கையோடு சிறுபான்மை இனங்களோடு முரண்பட்டுக் கொண்டிருந்த அரசாங்கமாக கருதப்பட்ட அந்த அரசாங்கத்தில் இருந்த சுதந்திரம் கூட இப்போது இல்லை என்கிற ஒரு நிலவரம் குறித்து மக்கள் மத்தியிலே நிறைய விசனம் தெரிவிக்கப்படுகிறது என்பதை குறித்தும் நான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் ஊடாக அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அதேபோல இந்த அத்தாட்சி ஆவணங்களை கணக்கில் எடுக்காம ஆண்டாண்டு காலமாக அத்தாட்சி ஆவணங்கள் இருப்பவர்கள் அந்த ஆவணங்களை பற்றி எந்த கவனத்திலும் இல்லாமல் வனபரிபாலன திணைக்களம் இந்த 2006 வர்த்தமானி இல்ல மன்னிக்க வேண்டும் நான் எம்எச்எம் சல்மான் அவர்களுடைய நேரத்தையும் பாவிக்கலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார்.
சரி,
எனவே அந்த அடிப்படையிலே இந்த விஷயங்கள் சம்பந்தமாக கௌரவ பிரதி தவிசாளர் ஊடாக நான் அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அதே போலதான் ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒளிவில் பிரதேசத்திலே இருக்கிற அஷ்ரப் நகர் என்கிற பிரதேசத்தில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே நடந்தது. அங்கிருக்கிற மக்களை பலவந்தமாக அவர்களுடைய காணிகளை அத்துமீறி பாதுகாப்பு படையினர் ஒரு முகாமை அமைத்துக் கொண்டு ராணுவ முகாமை அமைத்து நீண்ட காலமாக அந்த பிரச்சனை எடுத்துக் கொண்டு போகிறது. நீதிமன்றம் வரை போயிருக்கிறது. மாவட்ட நீதிமன்றம் அக்கரைப்பற்றிலே மாவட்ட நீதிமன்றம் இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சார்பாக தீர்ப்பு வழங்கி இருந்தும் அதுவும் கவனத்தில் எடுக்கப்படாமல் அந்த பிரச்சனை இப்பொழுது உயர்நீதிமன்றத்திலே ஒரு மனித உரிமை மீறல் வழக்காக அந்த விஷயம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது இருக்கத்தக்கதாக இவ்வளவு காலமும் இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருப்பதை குறித்து அங்கிருக்கிற ஒரு சில காணிகளில் இருக்கிற அப்பாவி பெண்கள் அந்த காணிகளை விட்டு அகலாமல் அங்கு அவர்கள் பாதுகாப்பு படையினர்களின் அச்சுறுத்தல்களுக்கும் பயமுறுத்தல்களுக்கும் அடங்காமல் மிக தைரியமாக அந்த காணிகளிலே இருந்து கொண்டு வந்த நிலையில் அவர்கள் எதிர்நோக்குகிற மிக சிக்கலான பிரச்சனைகள் என்றால், அவர்கள் இரவு நேரங்களிலே அவர்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மலசல கூடங்களுக்கு போக முடியாத அளவுக்கு இராணுவம் சுற்றிலும் இருக்கிற ஒரு நிலவரம் என்பது மிக மோசமான நெருக்கடிகளை உருவாக்குகிற பிரச்சனைகளையும் நாங்கள் அடிக்கடி எதிர்கொண்டு வருகிறோம். இவ்வாறான நிலைமையில் குறிப்பாக இன்று இந்த அரசாங்கம் கற்றுக்கொண்ட பாடங்கள், நல்லிணக்க ஆணைக்குழுவின் சிபார்சுகளுக்கு பிற்பாடு, ஜெனீவா தீர்மானத்துக்கு பிற்பாடு, இன்று படையினர் கையகப்படுத்தியுள்ள பல பிரதேசங்களை விடுவிப்பது சம்பந்தமாக பலவிதமான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மிக தீவிரமாக முன்னெடுத்திருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் இன்று நாங்கள் வலிகாமம் வடக்கு பிரதேசத்திலே காணி விடுவிப்பதற்கு காட்டுகிற தீவிரம் கிழக்கிலே காட்டப்படவில்லை என்பது சம்பந்தமாக எங்களுடைய விசனத்தை நாங்கள் இங்கு தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. வலிகாமம் வடக்கிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசரமாக அந்த காணிகளை விடுவிப்பது சம்பந்தமாக நாங்கள் பூரண உடன்பாட்டோடும் ஆதரவோடும் இருக்கிறோம். அது அவசரமாக செய்யப்பட வேண்டிய விஷயம் என்பதையும் நாங்கள் முழுமையாக ஆமோதிக்கிறோம். ஆனால் அதே அவசரம், அதே வேகம் கிழக்கிலும் முப்படையினரும் கையகப்படுத்தி இருக்கிற காணிகளை விடுவிப்பதில் காட்டப்பட வேண்டும் என்று மிக வினயமாக நான் இந்த சபையினூடாக அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இது அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயம் அல்ல. இருந்தாலும் கூட இது சம்பந்தமாக அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் மிக நேரடியான தலையீட்டிலே பல விஷயங்கள், ஏனென்றால் முப்படைகளும் அவருடைய முப்படைகளின் தளபதி கட்டளையிடும் தளபதி என்கிற அடிப்படையில், அவருடைய ஆளுகைக்கு கீழ் வருகிற பாதுகாப்பு அமைச்சர் என்ற அடிப்படையில், அவருடைய ஆளுகைக்கு கீழ் வருகிற விஷயமாக இருக்கின்ற காரணத்தால் அதிலே ஜனாதிபதி அவர்களை தலைமை தாங்கி பல தடவைகள் கூட்டங்களை தானாக முன்னின்று நடத்தி தான் இந்த அளவுக்காவது நாங்கள் வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு இந்த தீர்வுகளையாவது காண முடிந்திருக்கிறது என்பதற்காக நான் ஜனாதிபதிக்கு மிக மனப்பூர்வமாக நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்ளுகிற அதே நேரம், இனி கிழக்கிலும் இருக்கிற இந்த கையகப்படுத்தப்பட்ட காணிகளை, குறிப்பாக புல்மோட்டை பிரதேசத்திலே அரிசிமலை பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனை சம்பந்தமாக அடிக்கடி பக்கத்தில் இருக்கிற விகாரைக்கு சொந்தமான விகாராதிபதி அதிலே தலையிட்டு பல பிரச்சனைகளை ஏற்படுத்திய ஒரு நிலவரம் இருந்தது. அந்த நிலவரத்தின் போது அடிக்கடி கலவரம் ஏற்படுகிற நிலைப்பாடுகள் வந்தன. அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் நாங்கள் அங்கு பாதுகாப்பு அதிகாரிகளோடு அந்த பிரதேசத்துக்கு சென்று அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காண முயற்சித்தோம். கடற்படையினர் கூட மக்களுக்கு பங்கிடுவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற அரச காணிகளை முகாம் உடைய எல்லைகளை விஸ்தரிப்பதற்காக பலவந்தமாக வேலி போட்டு அடைத்துக் கொண்டு அங்கு அவர்கள் பயிர் செய்கிற வேலையை ஆரம்பிக்கிற நிலவரம், பல இடங்களிலே படையினர் இப்பொழுது பயிர் செய்கைக்கு போகிற நிலவரம், அவர்கள் பயிர் செய்வதற்காக படை முகாம்களின் எல்லைகளை விஸ்தரித்து அவர்கள் வயல்களை செய்வதும், அவர்கள் பயிரிடுவதும், அவர்கள் அந்த பயிரிட்ட பயிர்களை கொண்டு வந்து பகிரங்கமாக விற்பனைக்கு விடுவதற்காக கடைகளையும் அமைத்துக் கொள்வதும் என்ற நிலவரம் பல இடங்களில் காணப்படுது. யுத்தத்துக்கு பின்னரான சூழலில் இது என்றால், யுத்தம் இல்லாத ஒரு சூழலில் இராணுவத்தினரை படையினரை கொஞ்சம் சுறுசுறுப்பாக அவர்களிடம் ஏதாவது செய்வதிலே அவர்கள் ஈடுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்வதாக சொல்லிக்கொண்டு இருக்கிற கொஞ்ச நஞ்ச காணியையும் அவர்கள் சுவீகரிக்காதாக இருந்தால் அது இந்த நல்லாட்சி காலத்திலே நடக்கக்கூடாத விஷயம். அது தவிர்க்கப்பட வேண்டும். அது குறிப்பாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள், நல்லிணக்க ஆணைக்குழுவின் மிக குறிப்பிட்டு சொல்லப்பட்ட சிபார்சுகளாக இருக்கிற விஷயங்கள் கூட இன்னும் நிறைவேறாமல் இருப்பது இழுத்தடிக்கப்படுகிற விஷயம். நிச்சயமாக இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு குந்தகமாக படை முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே நாங்கள் இல்லை, யாரும் அதை எப்படி கோரவும் இல்லை. ஆனால் பாதுகாப்புக்கு தேவையான குறைந்தபட்ச படையினரை கொண்ட முகாம்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு இன்று எல்லா இடங்களிலும் விஸ்தரிக்கப்பட்டிருக்கிற படை முகாம்களில் இருந்து அநேகமானவற்றை அகற்றி அப்பாவி மக்களுக்கு அந்த காணிகள், அவர்களுக்கு இருந்த சொந்த காணிகள், இதிலே உருத்து காணிகள், அதே நேரம் வேறு அத்தாட்சியரோடு இருக்கிற காணிகள் என்ற பல்லாயிரக்கணக்கான காணிகள் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே இன்னும் ஒரு இடம் குறிப்பாக நான் அடிக்கடி சொல்லுகிற விஷயம், இந்த சபையிலே பலமுறை பேசியிருக்கிறேன், முசலி பிரதேசத்தில் இருக்க சிலாவத்துறை. சிலாவத்துறை என்ற பூர்வீக நகரம் இன்று முழுமையாக ஒரு கடற்படை முகாமாக மாறியிருக்கிறது. ஏன்னா அந்த நகரத்தில் இருக்கிற கடைவீதி இருக்கிற கடைகள் வீடுகள் அனைத்துமே இன்று மூடி அடைக்கப்பட்டு முழுமையான ஒரு கடற்படை முகாமாக, முழு நகரமே இன்று முகாமாக மாறிய ஒரு நிலவரம் இருக்கிறது. இதை அவசரமாக விடுவித்து தர வேண்டும். அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பிரிதொரு இடத்திலே கடற்படை முகாம் அமைப்பதில் ஊர் மக்கள் எந்த ஆட்சேபனமும் கிடையாது.
குளம்
முள்ளிக்குளம் முக்கியமான விஷயம், உங்களுடைய மன்னார் மாவட்டம் முள்ளிக்குள பிரச்சனையும் கூட இதோடு சம்பந்தப்பட்ட விஷயம்தான். ஏன்னா முள்ளிக்குளம் போன்ற பிரதேசங்களிலே கனிய வளம் கூடுதலாக இருக்கிறது. எந்த காரணத்தை காட்டியும் பலவிதமான திருகுதாளங்கள் நடந்து கொண்டிருப்பதாக நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம். கடந்த கால ஆட்சியாளர் காலத்திலே இதையெல்லாம் கனிய வள பிரதேசங்களாக அடையாளம் கண்டுகொண்டு அதற்குள்ளே அதை வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தலாம் என்றால், இதெல்லாம் மக்கள் மிக படுமோசமாக யுத்த காலத்திலே இடம்பெயர நேரிட்ட நிலவரங்களில் இந்த காணிகளை எல்லாம் கையகப்படுத்திக் கொள்வதற்கு பாதுகாப்பு படையினர் விதவிதமான காரணங்களை காட்டி அதை செய்கிறார்களா என்கிற சந்தேகம் மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருந்தது. அவையற்றையெல்லாம் களைந்து பாதுகாப்பு படையினருக்கும் மக்களுக்கும் இடையிலே இருக்கிற நல்லுறவை பேணுகிற அதே நேரம், இந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்கிற அதே நேரம், நாட்டினுடைய ஆழ்புல பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்கிற தேவைப்பாட்டையும் கருத்திலே கொண்டவர்களாக அதே நேரம் இவ்வாறு அநியாயமாக பொதுமக்களுக்கு தங்களுடைய வாழ்வாதார தேவைகளுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிலங்களை கூட அவர்கள் அனுபவிக்க முடியாமல் தடுக்கிற நிலவரங்கள் என்னை பொறுத்த மட்டிலே இந்த நாட்டில் நல்லிணக்கம் நிரந்தரமாக வருவதற்கான சூழலை பாதிக்கிற விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இவற்றை பற்றிய கவனம் எடுத்தல் என்பது மிக அமைச்சர் மனோகணேசன் இந்த சுற்றுலா விடுதி விவகாரத்தை சொல்கிறார். ஏன்னா சுற்றுலா விடுதிகள் நடத்துவது என்பது இன்று தனியாரை விடவும் கூடுதலான தீவிரம் அரச படையினர் கூடாகத்தான் நடக்கிறது. நாங்களே கூட அந்த சுற்றுலா விடுதிகளில் அமைச்சர்கள் என்ற அடிப்படையில்
அமைச்சர் மனோகணேசன்
தவிர்க்க முடியாத சுற்றுலா விடுதலை பாவிக்க வேண்டிய நிலவரங்களும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் பார்க்கிற போது எங்களுக்கு வயிற்றுணிச்சல் வருகிறது. வேறு எதை செய்வது, தங்குவதற்கு இடம் இல்லாமல் சில நேரம் அந்த சுற்றுலா விடுதலில் நாங்கள் தங்கி இருக்கிறோம். ஆனால் அதற்காக தங்கினாலும் தங்காவிட்டாலும் இந்த விதமாக என்றால் இது சாதாரண மக்கள் தங்களுடைய பொது தேவைகளுக்காக பயன்படுத்துவதற்கு இருக்கிற
முடித்துக் கொள்ள வேண்டும்.
நன்றி. தலைமை தாங்கும் எங்களுடைய குழுக்களின் பிரதேச தலைவர் அவர்களே, அவரை நேரம் இருந்தா எனக்கு தாங்க. அமைச்சர் நேரம் இருக்கா?
இல்ல, அவருக்கு நேரம் இல்லை.
சரி, எனவே நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த விவகாரங்களிலே மிக தீவிர கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை அழுத்தம் திருத்தமாக சொல்லியவனாக நான் என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி.
நன்றி அமைச்சர் அவர்களே. கரு வீரகுமார திசாநாயக்.
கரு நியோஜ காரக சபா சபாபத்துமணி விசேஷம் இடம் அத்பாத் கரகணியம் பிடிபாந்தவ கெசட் நிவேதனே சம்பந்தம் கதாகரத்தி வெடிப்புறம் மட்டனாங் தனுனே மட பிரதம கரப்பு கதாவல உத்துரே ஹமுதா கந்தூரு இதிவீம சஹா இவத்கிரியம கன தமை கத்திகா வெடிப்புற எதுனே கரு நியோஜ்ய காரக சபா சபாபத்துமணி உத்துரே හමුදා කඳවුරු ඉදිවීම පිළිබඳව සහ
Honorable Lucky Jayawardena to the chair.
ගර්මන්තමා කතා කරන්න.
උතුරේ හමුදා කඳවුරු ඉදිවීම ඉවත්වීම සහ ඒ ජනයා පදිංචිවීම පිළිබඳව මම හිතන්නේ වේලුපිල්ලේ ප්‍රභාකරන් උතුරේ ඔය මුළු බිම් ප්‍රමාණයම අල්ලගෙන හිටිය වකවානුවක් තිබුණා චෙක් පොයින්ට් දාලා මාර්ග බාධක දාලා නිලධාරීකවත් කාටවත් මේ කිසිම කෙනෙක්ට යන්න පුළුවන් කමක් තිබුණේ නැහැ. ඒ වකවානුවට සාපේක්ෂව තමයි උතුරේ හමුදා කඳවුරු ඉදිවීම සහ ඉවත්වීම පිළිබඳව කල්පනා කරන්න ඕන. ඒක නිසා එදා ප්‍රභාකරන් එහි ඉඩම් අල්ලන් හිටපු කාලේ ඉඩම් නීතියක් තිබුණේ නැහැ. ඉඩම් නීතියක් තියා මේ රටේ කිසිම නීතියක් උතුරට අදාළව තිබුණේ නැහැ. ඒ ප්‍රභාකරන් අල්ලගත්ත ඉඩම් ටික නැවත උතුරේ ජනතාවට අරන් දෙන්න මැදිහත් වුණේ ත්‍රිවිධ හමුදාව. නැවත උතුරේ ජනයා අතට මේ ඉඩම් පත් කරේ ත්‍රිවිධ හමුදාව. ඒ ප්‍රභාකරන් අල්ලන් හිටපු ඉඩම් ටික අල්ලගන්න ත්‍රිවිධ හමුදාව උතුරට යන ගමනේ අවස්ථාවෙන් අවස්ථාව ඉදිකරපු කඳවුරු තමයි තියෙන්නේ. ප්‍රභාකරන පළවා හරින ප්‍රමාණයට ඒ භූමියෙන් අල්ලගත්ත භූමියේ උතුරේ කඳවුරු ඉදි වුණා. ඒ වෙලාවේ ඉඩම් අයිති ජනතාව කවුද දන්නෙත් නැහැ. ඒ ඉඩම් වලට හිමිකම් කියන්නේ කවුද දන්නෙත් නැහැ. අයිතිකාරයෙක් හිටියෙත් නැහැ. නිලධාරියෙක් හිටියෙත් නැහැ. නීතියක් තිබුණෙත් නැහැ. එකම නීතිය තිබුණේ ප්‍රභාකරන්ගේ නීතිය. ඒ නීතිය යටතේ තිබුණු ඉඩම් ඇත්තටම ගත්තේ අල්ල දිනාගත්තේ යුද හමුදාව. මම හිතන්නේ උතුරේ මුළු උතුරුවහා නැගිරිට පළාතේ මුළු ඉඩම් සියල්ලම සාධාරණව ගත්තොත් අයිතිය තියෙන්නේ යුක්තියේ නාමයෙන් අයිතිය තියෙන්නේ ත්‍රිවිධ හමුදාවට. එයායි තමයි ඔය ඉඩම් ටික ඔක්කොම නිදහස් කරලා දිනාගෙන තියෙන්නේ. දැන් පණ්ඩිත කතා කයිවාරු වැක්කෙරුවට මේ 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 සභාව ඇතුලේ. ඒ කවුරුත් ගියේ නැහැ උතුරට. කිසිම කෙනෙක් ගියේ නැහැ. ඒ ඇත්ත අයිතිය දිනාගත් අයිතිය තියෙන ඒගොල්ලන්ට. ඒ වගේම හමුදා කඳුරු ඉදිවීම. දැන් මේ යහපැත්තේ පළවත්තේ හදන්නේ යුද හමුදා මූලස්ථාන. මෙතන ඉඳලා කිලෝමීටරයක් දුර නැහැ. එහා පැත්තේ අතුරු ගිරියට ගියාම තව හමුදා කඳුරක් තියෙනවා. අර පැත්තෙන් පනාගොඩට ගියාම තව හමුදා කඳුරක් තියෙනවා. මේ හිතන් ඉන්නේ උතුර විතරයි හමුදා කඳුරු තියෙන, මේ රටේ වෙන කොහෙවත් හමුදා කඳුරු නැහැ කියලා. මම ජීවත් වෙන අපේ අනුරාධපුර දිස්ත්‍රික්කේ, මාගේ දිස්ත්‍රික්කේ අනුරාධපුර නගරේ වටේම හමුදා කඳවුරු තියෙනවා. ඒ හමුදා කඳවුරු ඉදවීම ගැටලුවක් තියෙන, හමුදාව සම්බන්ධයෙන් ප්‍රශ්නයක් තියෙන මිනිසුන්ට මිසක් අනිත් කාටවත් හමුදා කඳවුරු ඉදවීම සම්බන්ධයෙන් ප්‍රශ්නයක් නැහැ. ඒ වගේම දැන් රහු කපින් හගේ මැමතුමා කිව්වා කොහෙද නගරේක හමුදා කඳවුරක ඒ ප්‍රදේශයේ ඉන්න ජනතාවට යම් අපහසුතාවක් තියෙනවා. ඊවත් සමහරට තියෙන්න පුළුවන්. සෑවට රජයේ මැදිහත්වලා ප්‍රායෝගික ක්‍රියාමාර්ග ගන්න ඕනකම තියෙනවා. වගේම රෞෆගේ මැමතිතුමා විශේෂයෙන්ම කිව්වා මේක ඉතාම වැරදි ප්‍රකාශයක් ඔබතුමාගේ. මම මේ වැරදි කියන්නේ ඒක අපිටත් බලපාන නිසා, සිංහල මිනිසුන්ටත් බලපාන. ඒ කියන්නේ වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුව ඔබතුමා කියපු ප්‍රශ්නේ හරි, කියපු කරුණ සම්පූර්ණයෙන්ම හරි. ඒක මුස්ලිම් දෙමළ නිසා නෙමෙයි ප්‍රශ්නේ තියෙන්නේ. සිංහල වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුව මායිම් දාලා තියෙනවා. ඒ මායිම් දාලා තියෙන ප්‍රශ්නේ මං හිතන්නේ කුරුණෑගල දිස්ත්‍රික්කයම් ප්‍රමාණයකට බලපාන ගරු අපේ ඉඩම් රාජ්‍ය අමාත්‍යාල ඉන්න දිස්ත්‍රික්කේ, හම්බන්තොට දිස්ත්‍රික්කයට තියෙනවා, අපේ අනුරාධපුර දිස්ත්‍රික්කයට තියෙනවා, අම්පාර දිස්ත්‍රික්කයට තියෙන මේ හැම දිස්ත්‍රික්කයකටම අපේ මිනිස්සුන් හැමදාම ගිහලා හේන් වගා කරන මිනිහා හේන වගා කරන්න යන ගමන් අරගෙන ගිහලා උසාවි දානවා. මේක සිංහල දෙමළ මුස්ලිම් නිසා තියෙන ප්‍රශ්නයක් නෙමෙයි, මේ ක්‍රියාවලියේම තියෙන අඩුව. අර ඔබතුමා ප්‍රකාශ කරපු විදිය වැරදි අමාත්‍යාල.
ඒක 2006 මේ ගැසට් කරලා නිකන් ලවු කැලේ හැටියට තිබුණු දේවලුත් දැන් සංරක්ෂණ කැලේ හැටියට, කලාව හැටියට ඒක තමයි මේ ප්‍රශ්නේ වුණේ. සාමාන්‍ය ලඝු කැලේ ඔක්කොම සංරක්ෂණ වනාන්තර හැටියට මේ
ඔබතුමා
දැන් හැම කෙනෙක්ම මේ රටේ
ஏகாரி ஏகாரி ஒபதுமாக கதாவே ஒபதுமாய் கதாவே முலிங்கியனே முஸ்லிம் டெமல சுலுத்தரவீம நிசாதே பிரச்சனை என்ன கேன ஹமோட்டம தியன ஹமோட்டம தியன ஏக நிராவுல் கரன்ன ஒன பிரச்சனை அது ஏக ஏக ஹமோட்டம தியன பிரச்சனை சிங்கள டெமல முஸ்லிம் சீரு தினா ஏக சா நிவரதி வென்னோ சீலும கிருஷி மேகட பலப மேக ரிஜுவ பலபான்னே கிருஷி கார்மிகோ ஜீவத் வென ஹேங்கோ விட்டங்க கரனே இதாம அஹிம்சக அந்த அசர மினிசுண்ட ஏக நிசா ஏ பிரச்சனை தியனோ இகாவட தர்வ அமத்துமணி இடம் அமாத்தியாசி அடுத்து இடம் அமாத்தியாசி அடுத்து சமஹர ஆயத்தனவல மம கோப் கமிட்டு அப்பி பௌகி காலி சாக்காட்டாக சமஹர ஆயத்தனவல சம்பந்த நிரவுல் இடம் சம்பந்த ரஜே நிரவுல் தத்த தொருத்துரு ஏங்கே ஓன்லாங்க வார்த்தாவாக் நிசி பரிதி நிசி பரிதி வார்த்தாவாக் கோப் கமிட்டு பசி நிர்தேசாத் கர ஹதானிக்க மங்கிதனோ தவ அவுருத்தகடவா தேகத்துனகடவா தேக ஹதல் இவர் காரண பாய்க்கு குத் நெமே நமுத் நிவரதி தக்த தொரதுரு நே இடம் சகபிலா தி இடம் முல் ஐதிய ஏ ஏகத் பரபதல பிரச்சன இடம் முல் ஐதிய சகபிலா தி ஏக அபிட ஏ ஆப நிலதாரிம கவுண்டத் சமஹர தொரதுரு ஹோயாகன்ன புலுவாங் கமக் நே ஏ ஏ பிரச்சனே பரபதல லெஸ் தியரோ ஏக நிசாம சமஹர இடம் தென்ன யத்தி ரஜே ப்ரோஜனேட கன்ன யத்தி சமஹர ஜனதாவ கோடஸ் வோட தென்ன யத்தி ஏவா கெட்டலு பவட பத் வேலா தியனோ ඒවගේම විශේෂයෙන්ම අපි දන්න අපේ අනුරාධපුර දිස්ත්‍රික් වගේ මේ මම හිතන්නේ ගරු ඇමතුමා ඉදිරිපත් කළ බොහෝ කරුණු ප්‍රමාණයක් ඒ වගේ නිවැරදිව නිරවුල් කරන්න පුළුවන් නම් ඉතාම වැදගත්. ඒ ජනතාවට ඉඩම් අයිතිය අයිතියක් දෙන්න පුළුවන් ඉතාම ඒක වැදගත් වෙනවා. මොකද අපේ අනුරාධපුර නගරෙම මම හිතන්නේ දැනට නිවාස 10 ගණනක් තියෙනවා. ඔප්පුවක් නැහැ, හිමිකමක් නැහැ, බලපත්‍රයක් විතරයි තියෙන්නේ. ඕන මොකක්වත් කරන්න බෑ ඒ බලපත්‍රේ. කිසිම හිමිකමක් නැහැ. සමහර අයට දැන් ඉවත් වෙන්න කියනවා ඉවත් වෙන්න ඕන. සමහර අය දර පූජා නගරේ හදන්න එතන ප්‍රශ්නයක් ඇති නැහැ. ඇයි ඉවත් වෙන්න කියලා තියෙනවා. ඕන්ට කිසිම හිමිකමක් මොකක්වත් වැඩ පිළිලකුත් නැතුව මේ ප්‍රශ්නයක් එතන බලපාලා තියෙන අනුරාධපුරේ පූජා නගරේට ව්‍යාපෘතියක් ඇවිල්ලා තියෙනවා. නමුත් එතනින් එහාට වැඩ පිළිවෙලක් නැහැ. මේක දිගට දීච්ච ප්‍රශ්නයක්. ඒ නිසා මේ ඉඩම් ආරවුල අපේ හැම ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසයකම අපේ දිස්ත්‍රික්කේ මම හිතනවා මේක බොහෝ දිස්ත්‍රික්වල කොළඹ නගරයේ ඉඳලා මේ හැම තැනකම ඒ අයිතියේ ප්‍රශ්නේ අයිතිවාසිකම් පිළිබඳ ප්‍රශ්නේ තියෙනවා. ඒ වගේම ඒක පැති දෙකකුත් තියෙනවා. අයිතිවාසිකම පිළිබඳ ප්‍රශ්නේ නිරවුල් වෙනකොට සමහරවිට අපේ ජනතාව ඔවුන්ගේම තියෙන දුර්වලතාව විසින් තමන්ගිටම තමන්ට අහිමි කරගන්න තැනට විකුණන්න, අන්සතු කරන්න, වෙන පැති වලට යන බලපාන තත්ත්වකුත් තියෙනවා. සමහරවිට දැන් ප්‍රාදේශීය ලේකම්වරයා යටතට තියෙන නිසා බැඳීම් නිසා නීතියේ බැඳීමක් නිසා සමහරලාවට ඔවුන්ගේ මේවා අපි සලකන්න ඕන කාරණා. ඔවුන්ට ඉඩම දැනට හිමි වෙලා තියෙනවා. සමහර විකුණන්න පුළුවන් වුණා නම් මේවා විකුණනවා. ඒ හිමිකම තිබුණා. මේ පැති දෙක තුනම සලකපු වැඩපිළිවෙළ අවශ්‍යතාවයේ තියෙනවා. ඒක නිසා විශේෂයෙන්ම අවධාරණය කරන්නේ අපේ ප්‍රදේශවල කෘෂි කර්මාන්තයේ යෙදෙන විශාල ජනතාවක් ඉන්නවා. අම්පාර දිස්ත්‍රික්කේ, පොළොන්නරුව දිස්ත්‍රික්කේ, හම්බන්තොට, අම්පාර මේ හැම මොනරාගල මේ හැම දිස්ත්‍රික්කෙම මොනට කෘෂි කර්මාන්තයේ නියැලෙන්න අවශ්‍ය කරන ඉඩම් නැහැ. ඒක විශේෂයෙන්ම ජාතික ධනයට විශාල ප්‍රශ්නයක්. මේ රටේ නිෂ්පාදනයට විශාල ප්‍රශ්නයක්. සමහර ඒවා අපි කැලෑ කියලා නම් කරන් ඉන්නෝ ප්‍රායෝගිකව ඒවා කැලෑ නෙමෙයි. ඇත්ත කැලේ සමහරවිට කපනවා. වනාන්තරයේ කපලා සමහර වෙලාවට එලි කරගන්න. ඉතින් ඒක නිසා මේ පැති දෙක තුනේ නිසි කළමනාකරණයක් නැති ප්‍රශ්නේ අදත් තියෙනවා. කාලයක් තිස්සේ දිගට තියෙන එකක්. ඉතින් මේ වා නිරවුල් කරලා විසඳලා හරියට බේරන්න පුළුවන් නම් ඒක තමයි වී යුතුව තියෙන්නේ. අපි දන්නේ නැහැ කොච්චර කාලයකට බුතුමාලා හදපු වැඩපිළිවෙල කොපමණ වේගයකින් නිරවුල් වෙයිද කියලා. නමුත් මෙතන ගැසට් පත්‍රයේ තියෙන මේ අධිවේගී මාර්ගය සඳහා ඉඩම් අත්පත් කර ගැනීම කියන තැනට සීමා වෙලා, නමුත් ඉන් එහා ගියපු ඉඩම් සඳහා පුළුල් වැඩපිළිවෙලක් ඕනේ. ඒ වගේම ඉඩම් කියන එක රටක ප්‍රබල සාධකයක්. රටේ භූමිය. ඉතින් ඒක පරිහරණය කරද්දී නිසි කළමනාකරණයකින් පරිහරණය කරන්නත් ඕන වගේම එහි අයිතිය රජයට තියෙනා වගේම ජනතාවටත් ලැබෙන්න ඕන. රජයට තියෙනා වගේම ජනතාවට ලැබෙන්න ඕන. හැබැයි ඒකකට අපි දන්නවා දැන් මේ වෙනකොට ඇත්තටම ගත්තොත් එහෙම චීනෙට හම්බන්තොටින් දෙන්න හදපු ඉඩම් ප්‍රමාණය ව්‍යාපෘති සඳහා දැන් ඒකට මේ වෙලාවේ ඉන්දියාව අපේ ඉඩම් ඉන්දියාව ආණ්ඩුවට බලපෑම් කරමින් ඉන්නවා. එහෙට දෙනවා නම් අපිටත් ඕන. මේ ඉඩම් අපේ. එහෙට මෙච්චර නම් අපිට මෙච්චරයි. ඉතින් මේ එක එක විදේශිකයන්ට අවශ්‍ය පරිදි අපේ ඉඩම් හසුරුවන්නේ නැති එකක් බවට පත් වෙන්නත් ඕන අපි ඉඩම් සම්බන්ධයෙන් නිතරම හදන වැඩපිළිවෙල. විදේශිකයන්ට හසුරුවන්න බැරි වෙන්න ඕන මේ රටේ ඉන්න සිංහල දෙමළ මුස්ලිම් ජනතාවට පරිහරණය කරන්න පුළුවන් වෙන්න ඕනි. ඒ වගේම මේ ඉඩම් සියල්ල වනාන්තර කියලා වනාන්තර බවට පත් කරන්න ගියොත් මිනිසුන්ට ජීවත් වෙන්න නැතුව යනවා. සා වනාන්තර ලෙස වෙන් කරන්න ඕන වනාන්තර ලෙසම සකස් කරලා ඒවා වනාන්තරත් අවතුරට සංවර්ධනය කරලා දියුණු කරලා ඒවායින් ගන්න පුළුවන් උපරිම ප්‍රයෝජන. උපරිම ප්‍රයෝජන ගන්න පුළුවන් විදිහට ඉඩම් සම්බන්ධයෙන් ප්‍රතිපත්ති නීති වැඩපිළිවෙල හැදෙන්න ඕන. විශේෂයෙන් මේක තේරෙනවා අපි වගේ දුෂ්කර දිස්ත්‍රික්වල ඉන්නකොට. ඉතින් ඒ සම්බන්ධයෙන් හදන ක්‍රමවේදයක් ඉතා පැහැදිලිව තියෙන්න ඕනකම තියෙනවා. මම හිතනවා මේ මින් එහා ගියපු නීති රීති වලින් ඉඩම් අයිතිය ජනතාවගේ සුරක්ෂිත කරන අතරම ජාතියේ ප්‍රමුඛ සම්පතක් ලෙස ඉඩම සලකලා ඒ අයිතිය ලැබෙන්න ඕන කියන එක. ජාතියේ ප්‍රමුඛ සම්පතක් ලෙස රජයේ වගකීමෙන් ඉඩම් දිහා බලන්න ඕනකම තියෙනවා කියන එක විශේෂයෙන් අවධාරණය කරනවා. ඒ වගේම විශේෂයෙන්ම ඉඩම් අමාත්‍යාංශයේ යටතේ තියෙන ආයතන, ඒ ආයතන වල ඉඩම් සම්බන්ධයෙන් තියෙන පටලැවිලි විශාල ප්‍රමාණයක් තියෙනවා. ඉඩම් වලට සම්බන්ධ ආයතන ඒ පටලැවිලි නිරවුල් කරන්න කියන එකත් ගරු ඇමතුමාගෙන කෙනෙක් ඉඩම් සම්බන්ධයෙන් වාර්තාවක් නැත්තම් ඉඩම් කොහෙද තියෙන්නේ කියලා දන්නේ නැත්තම් ඉඩම් ප්‍රමාණය දන්නේ නැත්තම් ඉඩම් සම්බන්ධ අදහසක් නැත්තම් ඉඩම් අමාත්‍යාංශයේ ඒ ආයතන වලට අදාළ නිලධාරී කියනවා අපි මේ ඉඩම් හොයාගෙන යනවා අපි ග්‍රාම නිලධාරීන් ගන්නවා අපි ප්‍රාදේශීය ලේකම් ළඟින් ගන්නවා ඔවුන් අපිට පෙන්වන්නේ ඔවුන් හංගනෝ ඉඩම් සම්බන්ධ තොරතුරු දෙන්නේ අපි ළඟ නැකතු වෙච්ච ලේකන ඒ ලේකන අතුරු දහන් වෙලා අන්තරස් දහන වෙලා මේ වගේ ප්‍රකාශ නතර කරලා දැනට තියෙන තැනින් හරියට පටන් අරන් නිරවුල් කරලා ඉතුරු ටික එකතු කරගන්න අවශ්‍ය වැඩපිළික් ඉඩම් අමාත්‍යාංශයට තියෙන්න ඕනකම තියෙනවා ගරු ඇමතුමයි. සමහර ආයතන සතුව නැහැ ඒ සම්බන්ධයෙන් නිසි ලේකන සහ වගවීම. ඒක නිසා ඒ ගැනත් ඔබතුමාගේ අවධානය යොමු කරමින් මේ රටේ ජනතාවට අවශ්‍ය කරන ඉඩම්වල නීත්‍යානුකූලභාවය ඉතා නිරවුල්ව ලබා දෙන්න කියන ඉල්ලීම කරමින් ඔවුන්ට ඒ සුරක්ෂිතභාවය හදන්න ඉඩම රැකගන්නා වගේම ඉඩම ඔවුන්ට අනවශ්‍ය පරිදි වෙන්දේසි කරලා විකුණගෙන ඔවුන්ගේ ජීවිතය විනාශ කරගන්න තැනට නොයන තත්ත්වයටත් ඒක සකස් වෙන රජයේ යටතේ බැඳීමක් තිබීමෙන් ඔවුන්ට සුරක්ෂිතතාවය ඇතිවුණු අනාගතයට යන්න ඒ හැම පැත්තම ආරක්ෂා වෙන විදිහ වැඩපිළිවෙලක් හදන්න කියලා ඉල්ලීම කරමින් මම නිරන්තර ස්තුතියි.
ආව
මම කේ සින්නක්කර ඔප්පු දෙද්දී ඒක සීමාව තියාගන්න ඕන ගෙදරක පදිංචි වෙන අය කෘෂිකාර්මික වගාවට ප්‍රශ්නයක් නැහැ. ඉන් එහා ගියපු මං කියවර විදේශිකයන්ටත් මේක විකුණ ගන්න පුළුවන් විදියට දීමේ වරද තියෙනවා.
ඒක තමයි කොන්දේසි සහිතව ඒක නිකුත් කරපු
ආන්නාරි. ඒ සාමාන්‍ය පර්චස් 10කට 15කට සින්නක්කර ඔප්පු දීමේ ප්‍රශ්නයක් නැහැ.
ස්තුතියි ගරු ලක්ෂ්මන් කිරියල් මහත්මයා.
ගරු මූලසාර රුඩබන්තුතුමනි මම අද විශේෂම නැගිට්ටේ මේ අමාත්‍යාංශයේ යටතේ තියෙන මිනින්දුර දෙපාර්තමේන්තුව ගැන වචනයක් කියන්න. මොකද මහාමාර්ග ඇමතිවරයා උරහින් පස්සේ තමයි මම අත් වශයෙන්ම මෙම සර්වේ ජෙනරල් මැතිතුමා ඒ වගේම දෙපාර්තමේන්තුවේ අනිකුත් අය කරන සේවය ගැන යම්කිසි වැටහීමකට ආවේ. දැන් බලන්න මහනුවර කොළඹ මහනුවර අධිවේගී මාර්ගය අපි අවුරුද්දට කලින් පටන් ගන්න තීරණය කරපු වෙලාවේ ගරු මන්ත්‍රීතුමනි මේ පාර හදන්න එක බිං අඟලක්වත් බැනලා තිබ්බේ නැහැ. නමුත් පසුගිය අවුරුද්ද තුළ මිනින්දුර දෙපාර්තමේන්තුව මධ්‍යම අධිවේගී මාර්ගයේ විතරක් ඉඩම් කැපිලි 18817ක් බැනලා තියෙනවා. ඉඩම් කැපිලි 18817ක්. මේක නිහඬ සේවය
කියලා.
නිහඬ සේවයක් කරනවා හුඟ දෙනකොට මේක පේන්නේ නැහැ. ඉතින් මම අද අධිරේක කඩවතර සිට මීරිගම ඉඩම් කැපිලි 5563යි. අධිර දෙක මීරිගම සිට කුරුණෑගල දක්වා 7109යි. අධිර තුන පුතුහෙර සිට ගල්ගෙදර දක්වා 3645යි. අධිර පහ කුරුණෑගල සිට දඹුල්ල 2500යි. ඒ වගේම මුළු ප්‍රමාණය 18817යි. දක්ෂිණ අධිවේගී මාර්ගයේ අධිර එක මාතර සිට බෙලියත්ත දක්වා 3025යි. අධිර දෙක බෙලියත්ත සිට වැටිය දක්වා 2761යි. අධීර 3 වැටිය සිට අන්දරවැව 2855යි අධීර 5 මත්තල සිට අන්දරවැව අරහා හම්බන්තොට 741යි ඉඩම් කැබලි 9382යි ඉතින් මේකෙන් පේනවා මිනින්දුර දෙපාර්තමේන්තුව විශාල සේවයක් කරනවා අපිට පසුගිය අවුරුද්ද ඇතුළත අපිට පුළුවන් වුණා ගරු මූලසාරට මන්ත්‍රීතුමනි මහනුවර කොළඹ මහනුවර අධිවේගී මාර්ගයේ එක බිං අඟලක්වත් මැනලා තිබ්බ නැති අවස්ථාවක ඉඩම් කැබලි 18000ක් මැනලා ඉඩම් පවරගෙන වන්දි ගෙවලා ඒ කටයුතු ආරම්භ කරනවා ඉතින් මම අද විශේෂයෙන්ම නැගිටේ මිනින්දුරු දෙපාර්තමේන්තුවේ ආයතන ස්තුති කරන්න උන්කට සේවය ඒ වගේම අපේ වීර කුමා දිසානායක මැතිතුමා කිව්වා මේ ඉඩම් අයිතිය ගැන පසුගිය මැතිවරණයේදී විශේෂයෙන්ම අග්‍රාමාත්‍ය රණිල් වික්‍රමසිංහ මැතිතුමා පැහැදිලිව කිව්ව දෙයක් තමයි මේ රටේ රජයේ ඉඩම්වල පදිංචි වෙලා ඉන්න සියලු දෙනාටම සින්නක්කර ඔප්පුවක් ලබා දෙන්න කටයුතු කරනවා කියලා රජයේ ඉඩම්වල පදිංචිව ඉන්න සියලු දෙනාටම ඔප්පුවක් නැතිව ඔප්පුවක් ලබා දෙන්න කටයුතු කරනවා කියලා. දැන් අත් වශයෙන්ම අපේ ඉඩම් අයිතිය බැලුවොත් ගරු මන්ත්‍රීතුමනි අද ලංකාවේ 80% ඉඩම් අයිති තියෙන රජයට මේක තමයි ඇත්ත. ඉඩම් පරිහරණය වෙනවා මදි. සින්නක්කර අයිතියක් දුන්නාම ඒ ඉඩම පරිහරණය වෙනවා ගනුදෙනු කරන්න පුළුවන්. බැංකුවෙන් ණයක් ගන්න පුළුවන්. දියුණු කරන්න පුළුවන්. දැන් 80% අපේ ලංකාවේ ඉඩම් අද අයිති රජයට. නමුත් මේ ඉඩම් පරිහරණය වෙන්නේ නැහැ. මේක වෙළඳපළට යන්නේ නැහැ. මේක දියුණු කරන්න ක්‍රමයක් නැහැ. ඉතින් අර සින්නක් රූපු ලබා දීමෙන් මම හිතන්නේ යම් කිසි ආකාරයකට බැංකුවකින් ප්‍රාග්ධනය ලබාගෙන දියුණු කරන්න පුළුවන් වාතාවරණයක් එන බව අපි තදින්ම පිළිගන්නවා. මම ඊට වඩා කතා කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ස්තුතියි.
ගරු විජිත හේරත් මන්ත්‍රීතුමාට
නැවතර සාකච්ඡා කරන්න අපි ඇත්ත වශයෙන්ම වටිනාකම පර්චේස් එකක් රුපියල් 4000යි අපි ගෙවනවා 12000 පර්චේස් එකට
ස්ථිර වශයෙන්ම ඒ ගාන ගෙවනවා කුඹුරු ඉඩම් වල රුපියල් 7500
ඒ මීරිගම ඒ ප්‍රදේශයේ කුඹුරු අක්කරයක් ලක්ෂ 5ක් වගේ තමයි වටිනාකම වෙළඳ වටිනාකම 500000 පහ ඒක නමුත් අපි ගෙවනවා ලක්ෂ 17ක්
ආ පර්චේස් එකට
12000 ගෙවනවා කුඹුරු
දැනට දාලා තියෙන 7500
නෑ ඒක වෙන්න බෑ
ප්‍රාදේශීය ලේකම්ගේ
නෑ
EH එක මාරු කරලා තියෙන 7500
නෑ අපි 12000 ගෙවනවා කුඹුරු ඉඩමක්
ඔතන සාති කරනවා 12000 ගෙවනවා
ඔව් අනිවාර්යයෙන්ම
honorable ji සිරිනේචන් මන්ත්‍රී ගරු විජිතේරත් මන්ත්‍රී
ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි විශේෂයෙන්ම ඉඩම් අත්පත් කර ගැනීමේ මේ ගැසට් නිවේදනයේ අද ඉදිරිපත් කරන අවස්ථාවේදී ඉඩම් පිළිබඳව මතුවලා තියෙන ගැටලු කීපයක් උදේ ඉඳලා සාකච්ඡා වුණා ඊට අමතර වශයෙන් තව කරුණු කීපයක් මතු කරන්න කැමැති පළවෙනි කාරණාව දැන් මොහොතකට කලින් මා ගරු ලක්ෂ්මන් කිරියල් ඇමතිතුමාට මතු කරපු කාරණාව අධිවේගී මාර්ග ඉදිකිරීමේදී මතුවලා තියෙන ගැටලුව අධිවේගී මාර්ග ඉදිකරන්න ඒ ප්‍රදේශවල ජනතාව කවුරුවත් විරුද්ධ නැහැ හැබැයි එකම ප්‍රශ්නේ තමයි ඒ අයගේ ඉඩම් පවර ගන්න කලින් ඒ අය දැනුවත් කිරීමක් නිවැරදිව සිද්ධ වෙන්නේ නැහැ. පහුගිය කාලෙම සිද්ධ වෙච්ච ප්‍රශ්නයක්. ප්‍රාදේශීය ලේකම්වරයා හෝ අදාළ RDA ක නිලධාරීන් හෝ වෙනත් රජයේ වගකීතු නිලධාරීන් ගිහිල්ලා ප්‍රදේශයේ ජනතාව එකරාශී කරලා ප්‍රදේශයේ ජනතාවට දැනුවත් කිරීමක් කළ යුතුයි. ඒ අයගේ ඉඩම් කොයිතරම් ප්‍රමාණයක් අත්පත් කර ගන්නවද? කුඹුරු ඉඩමකට කොච්චර ප්‍රමාණයක් වන්දි ගෙවනවද? සාමාන්‍ය ගොඩේ ඉඩමකට කොච්චර වන්දි ගෙවනවද? නිවාසවලට ගෙවන වන්දි මුදල කීයද? ඒ වගේම ඒ ඉඩම්වල තියෙන දේපල ගස් සම්බන්ධ පොල් ගස් වලට කීයද? කොස් ගහකට කීයකද? එහෙම නිවැරදි දැනුවත් කිරීමක් අද වෙනකන් නැහැ. ගරු නියෝජ්‍ය අමාත්‍යතුමා උදේ කතාවේදී මම අහගෙන හිටියා කිව්වා පළවෙනිවම ඒ ජනතාවත් එක්ක සාකච්ඡා කරනවා. ජනතාවට ඉඩ දෙනවා කියලා ලාක් කමිටුවෙන් යම්කි සහනයක් ගන්න. ලාක් කමිටුවේ ඒ තීන්දුවට එකඟ නැත්නම් සුපලාක් කමිටුවට අභියාචනයක් කරන්න පුළුවන් කියලා. ඔය කියන දේවල් මහ පොළොවේ සිද්ධ වෙන්නේ. ඇත්තරම වෙන්නේ මහ පොළොවේ. දැන් උදාහරණයක් ගත්තොත් ඔය අධිවේගී මධ්‍යම අධිවේගී මාර්ගයේ ගොඩනැගීම් පිළිබඳව
ඉස්සල්ලාම ගිහිල්ලා කූඤ්ඤ ගහන. කූඤ්ඤ ගහනකොට තමයි ගමේ මිනිස්සු දන්නේ තමන්ගේ ඉඩම යනවා කියලා. කිසිම දැනුවත් කිරීමක් නැහැ. ග්‍රාමසේවක මහත්තයා හරි ප්‍රාදේශීය ලේකම් හරි කිසි කෙනෙක් ගිහිල්ලා ප්‍රදේශ ජනතාව දැනුවත් කරන්නේ නැතුව එකපාරට කූඤ්ඤ ගහන. කූඤ්ඤ ගහපු ගමන් ගමේ මිනිස්සු කලබල වෙනවා. කලබල වෙච්ච ගමන් විරෝධතාව මතුවෙනවා. දැන් පහුගිය කාලෙම සිද්ධ වුණා ඒක. ඉතින් ඒ නිසා මහිතන ඔබතුමාලගේ පැත්තෙන් පළමුව කළ යුතු දෙයක් වෙනවා. ඔබතුමාද ගිය අවස්ථාවෙත් ඔය ප්‍රශ්නේ මතුවුණා. මිනිස්සු ඇවිල්ලා ඔබතුමාට කිව්වා. ඒතර ඔබතුමා පැහැදිලි කරා.
හොඳ වන්දි මුදලක යට දෙනවා. බයින්න එපා.
ඒක තමයි. ඔබතුමා 12000ක් අක පර්චේස් එකට 12000ක් කියලා දැන් කිව්වනේ කුඹුරු ඉඩමකට. කුඹුරු පර්චේස් එකට. නමුත් එහෙ අර RD එකෙන් සල් බෙදලා තියෙන සමහර පත්‍රිකාවල තියෙන්නේ රුපියල් 7500. ත්‍රේව ගැන මිනිස්සු දන්නේ නැහැ. ඒ තමයි දැන් ප්‍රශ්නේ තියෙන්නේ එතන. දැන් කුඹුරු හොඳට වගා කරන කුඹුරක පර්චේස් එකක් රුපියල් 7500ද වටින්නේ. මිනිස්සුන් ලොකු ප්‍රශ්නයක්. 7500ට වඩා වටිනවා. විශේෂයෙන්ම මේ අස්වැන්න තියෙන ශාස්ත්‍රීය කලාපයක් වෙච්ච මීරිගම් වගේ ප්‍රදේශයක. ඒ නිසා දැන් ඔබතුමා දැන් 12000 කියනකොට දැන් මේ මෙතෙන්ට එන්න කලින් මම දුරකථන අරගෙන ආවේ ඇමතුම අරන් ආවේ ඊයේ දවසෙත් මුදල් ගෙවීම කළා තිබුණා චෙක් එක මාරු කළා තිබුණා පර්චස් එක රුපියල් 7500ට. ඒතර ඒක එහෙමනම් මේක වෙනස් වෙන්න ඕන. සර් දැන් අතරම මෙතන ඔබතුමා කලින් සඳහන් කරපු විදිහට හැන්සඩ් වර්තාවෙත් තියෙන 11000ක් ගෙවන කතාව. නමුත් ඔබතුමා දැන් සහතිකයක් දුන්න 12000ක් ගෙවනවා කියලා. ඉතින් මේ පණිවිඩය ඒ ප්‍රදේශයේ ජනතාව දැනුවත් කරලා ඒ ඇයට මේ වන්දි මුදල සාධාරණව ලැබෙන ක්‍රමයක් සකස් විය යුතුව තියෙනවා. දෙවෙනි කාරණාව මේ තක්සේරු කිරීම පිළිබඳව. තක්සේරු කිරීම කියන එකත් නිවැරදිව සිද්ධ වෙන්නේ නැහැ. එතන ගැටලු තියෙනවා. එතකොට විවිධ අය විවිධ විදිහට තක්සේරු කරනවා. මිල ගණන් දෙකක්. තක්සේරු දෙකක්. එකම ඉඩමෙත්. එකම ඉඩමෙත් පිටිපස්සේ කොටස එක ගානක මෙහැප ඉස්සරහ කොටස ත ගානකට තක්සේරු වෙලා තියෙනවා. ඒ නිසා මේ තක්සේරු කිරීමේ යාන්ත්‍රණයත් විනිවිද පේන මොකක් හරි එක ක්‍රමවේදයක් විය යුතුව තියෙනවා. ඇත්තරම ගත්තොත් මේවා සම්බන්ධයෙන් ප්‍රාදේශීය ලේකම්වරුන්ට උත්තර නැහැ. දිස්ත්‍රික් ලේකම්වරයාට උත්තර නැහැ. ඔවුන් කරන්නේ මේක ඔබතුමාගේ අමාත්‍යංශයට ඉඩම් අමාත්‍යංශයේ නිලධාරීන්ට කතා කරලා උත්තරයක් දෙන්නම් කියලා බෝලේ පාස් කරලා එවනවා. නිලධාරීන්ට තියෙන සීමාවෙ නිලධාරී වැඩ කරා. සමහර නිලධාරී සීමාව ඉක්මලා ඕන නැතිවත් කරනවා. ඉතින් මේකෙන් වෙලා තියෙන්නේ ජනතාව පීඩාවට පත්වීමක් තමයි. ඒ නිසා මේ අධිවේගී මාර්ග සම්බන්ධයෙන් ඉඩම් පවර ගැනීමේදී විශේෂයෙන්ම ක්‍රමවේදයේ පිළිබඳව නිශ්චිත එකක් විය යුතුයි කියන එක මම ඔබතුමාට අවධාරණය කරනවා. ඔබතුමා දැන් සහතිකයක් දුන්නා කුඹුරු පර්චස් එකට 12000ක් දෙනවා කියලා. ඒ නිසා මේ පණිවිඩය මම හිතන්නේ ජනතාවට ලබා ගන්න පුළුවන්. ඒ වගේම ඒ ඉඩම් වල තියෙන ගස් පිළිබඳව පොල් ගහකට කීයක් දෙනවද? මම දැක්කා කොළඹ වටරවුම් පාරේ කඩවත රාගම ඒ පැත්තේ පාර හදද්දී පොල් ගහකට රුපියල් 15000ක් කියලා තියෙනවා. ඒතර වත්තේ එක පොල් ගහක් තිබ්බත් රුපියල් 15000. පොල් ගස් 10ක් තිබ්බත් 15000. තව තව ප්‍රශ්න දෙලා තියෙනවා. පොල් ගහට 15000නේ. පොල් ගහකට එකකට 15000 ගානේ පහකට කියලා ගණන් හදලා නැහැ.
ඇත්ත වශයෙන්ම කතා කරන්න නම් අමාරුයි. මොකද ඒ හරියට ටෙලිෆෝන් එකට එන්නේ නැහැ. ඉතින් තක්සේරු කිරීමේදී උග ප්‍රශ්න තියෙන අපි පිළිගන්නවා.
ඉතින් ඒ නිසා මේ දැන් මේකට දේශපාලන මේකක් නෑ ඇත්තටම. දැන් මේව සම්බන්ධයෙන් ප්‍රදේශ ජනතාව තමන්ට වෙන පීඩ තමන්ගේ ගෙදර තමන්ගේ ඉඩම තමන්ගේ පොඩි කාලේ ඉඳලා හදාගත්ත පොල් ගහ කොස් ගහ ඒක කැපෙනකොට ඒක වෙනුවෙන් තමන්ට කරන්න පුළුවන් ඕන දෙයක් කරනවා. පාරට බහිනවා. ඒක සමහරු දේශපාලන ලේබල් ගහලා ඒක හංවඩු ගහන්න හදනවා. එහෙම වුණොත් වෙන්නේ අවාසි ඔබතුමන්ලට ආණ්ඩුවට. ඒ නිසා එහෙම ලේබල් ගහන අය ওই නිලධාරීන්ට ඉඩ දෙන්න එපා. ඔබතුමා කවුද සභාපති අර කවුද සූර්යාරච්චි මහත්තයා අදත් මීරිගම සමහර අයට කියලා තියෙනවා. ඔයාලා මේ දේශපාලන අතකොළු වෙලා උසුගැන්වීම් වලට ලක් වෙලා එහෙම කියලා. එහෙම කිව්වන් පස්සේ ජනතාව ඊට වඩා කුපිත වෙනවා. සමහර අය ඔබතුමන්ලට ඡන්ද දීපු ප්‍රබල එක්සත් ජාතික පාක්ෂිකයෝ. ඒතුර එක්සත් ජාතික පාක්ෂිකයෝට එහෙම දේවල් කිව්වම වෙන දේ තමයි ඒක්සත් ජාතික පක්ෂෝ ජනතා විමුක්ති පෙරමුණට සම්බන්ධ වෙන එක. ඒක වළක්වන්න බෑ. ඒ නිසා අරුම ගානේ ඔබතුමාලගේ පක්ෂය ගැනවත් හිතලා පාක්ෂිකයන්ටයි මේ ප්‍රශ්නේ වෙන්නේ. පාක්ෂික විතරක් නෙවෙයි, පක්ෂභේදයක් නෑ. හැමෝටම මේ ප්‍රශ්නේ මුණ දෙනවා. දැන් ඔය රාගම ප්‍රශ්න කඩවත රාගම පොල් ගහකට 15000 කියන එක ඇත්තටම
ඒ තමන්ගේ ඉඩමේ පොල්ගස් කීපයක් තියෙනොත් අර චක්‍රලේඛනේ පොල් ගහට 15000යි ඉතින් පොල්ගස් 5000ක් තියෙනොත් ඒත් 15000 තමයි දීලා තියෙන්නේ ඉතින් මේවා වෙනස් වෙන්න ඕනි මුළු අතරම 15000 ඉතින් වර්ගයට අපෝල් වර්ගයටම
තමනාසි කියපු දේවල් සියල්ලම අපි බලලා දැන් සංශෝධනයක් ඇති කරන්න හදනවා මේ ඉඩ අත්පත් කර ගැනීමේ පනස මේ කියන කරුණු අපි අඩංගු කරලා දැන් මේක වැදගත් යෝජනාවක් ගැන කල්පනා කරලා අපි ඒවත් ඒකේ අඩංගු කරලා හොඳ පනසක් පාර්ලිමේන්තුවට ගේන්න ජනතාවට පීඩාවක් නොවන
ඉතා වැදගත් ඔබතුමා කියපු දේ හැබැයි දැන් පනත කියන ඉදිරියේදීනේ දැන් මේ දවස්වල තමයි ඔය පවර ගැනීම සම්බන්ධයෙන් වෙන්නේ. අන්න ඒක තමයි ප්‍රශ්නේ. දැන් මේ අධිවේගී පාර මාර්ගයේ දැන් මේ පටන් ගන්න තියෙන්නේ. මධ්‍යම අධිවේගී පාර්ගයේ සහ වටරොම් මාර්ගයේ. අපි පනත දැන් ගත්තොත් අදත් බෑ අයවැයත් බෑ ලබන අවුරුද්ද. එතකොට මේ පවර ගැනීම සම්බන්ධයෙන් ඉවරයි. එතකොට මාකට් වැලියු එක
හොංගත් තැන් වල මම හිතන්නේ මේ මාකට් වැලියු එක ප්‍රතිපත්තියක් හැටියට අනුගමනය කරනවා.
ප්‍රශ්නේ තියෙන්නේ ජනතාව ගිහිල්ලා බලනවා කළුතර ගල්ල ඒ දක්ෂිණ අධිවේගී මාර්ගයේදී කොච්චර වන්දි මුදල් ලැබුණාද කියලා. ඇත්තම ගත්තොත් කළුතර හොරණ පැත්තෙන් ගිය පාරේදී මිනිසුන්ට යම් වන්දියක් සෑහීමටපත් වෙන්න පුළුවන් වන්දියක් ලැබුණා. ඒත් ඒ වෙලේ ලැබිච්ච ගණන් මිනිසුන් දැන් එහෙ ජනතාව හොයාගෙන තියෙනවා. ඔබතුමාගේ දිස්ත්‍රික් කෙනෙක් ගම්පහ නේද? අපි දෙන්නා මේක දිස්ත්‍රික් කෙනේ. ඉතින් ඒකෙන් අපි දෙන්නාගේම දිස්ත්‍රික් කෙනේ දේජ ඒ දිස්ත්‍රික් ජනතාව මේ පීඩාවටපත් වෙලා තියෙන්නේ. ඒ නිසා මහිතර ඉඩම් ඇමතුමාගෙත් ඒ වගේම අපේ මාර්ග සම්බන්ධයෙන් ඉන්න අපේ ලක්ෂ්මණ ඇමතුමාගේ දෙන්නගෙන් වගකීම තමයි මේ පිළිබඳව කඩිනම් මැදිහත් වීමක් කරන එක. මට හිතෙන විදිහට නම් අර පනත් සම්මත වෙනකම් ඉන්න ඕනේ නැහැ. මොකද හොරණ කළුතර පැත්ත දුන්නා නම් ඔය කියන ලාක් සුපලාක් ක්‍රමවේදයන් අනුව දුන්නා නම් මේකට දෙන්න බැරි වෙන්න විදිහක් නැහැ. අනිවාර්යෙන් දෙන්න පුළුවන්. ප්‍රශ්නේ තියෙන්නේ එක්කෝ මේකෙදි මිලදාරි ස්වයං යනවා සීමාවකට. ඒගොල්ලෝ ටිකක් බයයිනේ මේ සමහරලාට ඒගොල්ලන්ට ප්‍රශ්න මතුවේ කියලා. ඒසෝ ඔබතුමන්ලගේ පැත්තෙන් ඒ අයට යම් නියෝගයක් නිකුත් කරා නම් ජනතාවගේ පැත්තට සාධාරණයක් වෙන විදිහට මේ වැඩේ කරන්න කියලා. ඇත්තටම අපි අධිවේගී පාරවල් හදන්නේ ඔක්කොම කරන්නේ මිනිස්සු වෙනුවෙන්. මිනිසුන්ගේ ගෙවල් දොරවල් කඩලා ඉඩම් අයින් කළා අපි මොන පාරවල් හදලා වැඩක් නැහැ නේ. ඒසෝ මිනිසුන්ට සාධාරණයක් ඉටු කරමින් මේ පාරවල් හැදීමේ කටයුත්ත කරන්න අන්න ඒකෙදි ඔබතුමාගේ පැත්තෙන් ඔබතුමන්ලගේ පැත්තෙන් මේ මැදිහත් වීම සාධාරණව කරන්න කියන එක අවධාරණය කරනු. ඒ වගේම ගරු මූලාසන අරූඪ මන්ත්‍රීතුමනි විශේෂයෙන්ම ඉඩම් පිළිබඳව කතා කරද්දී මේ උතුරු නැගෙනහිර ප්‍රදේශවල තියෙන ඉඩම් පිළිබඳ ප්‍රශ්නේ. ඇත්තම ගත්තොත් අපි යුද්ධය අවසන් වෙච්ච මොහොතේදීම ඉතා පැහැදිලිව කිව්වා උතුරේ සහ නැගෙනහිර ජනතාවගේ ප්‍රධාන ප්‍රශ්නයක් මේ ඉඩම් පිළිබඳ ප්‍රශ්න. ඒ නිසා ඒ සඳහා කඩිනම් ඉඩම් කොමිසමක් වහාම පිහිටවන කොමිසමක් පිහිටවලා පහුගිය කාලේ ඉඩම්වල පදිංචි වෙලා හිටපු අය පිළිබඳ සම්පූර්ණ දත්ත තොරතුරු එකතු කරගෙන ඒ අයගේ ලියකියවිලි තියනවද ලියකියවිලි නැත්නම් ඒවා කච්චේරි වලින් යදාල පිඹුරුපත් අරගෙන එයට සාධාරණයක් ඉටු කරන්න ක්‍රමවේදයක් කඩිනම් ක්‍රමවේදයක් කරන්න. නමුත් අවාසනාවකට තවමත් ඒ ප්‍රශ්නේ එහෙම විසඳිලා නැහැ.
ජනාධිපතිතුමාගේ මූලිකත්වයෙන් ජනාධිපති කාර්යාලයේ එතුමා කාර්ය සාධන කමිටුවක් පිහිටවලා ඒ වැඩේ කරගෙන යනවා. නමුත් ක්ෂණික විසඳුම් අපි දැක බලා ගන්න අමාරුයි.
මට දැනගන්න ලැබුණා ජනාධිපතිතුමා හැම මාසයක වතාවක්ම ආරක්ෂක අමාත්‍යාංශය සහ ඉඩම් අමාත්‍යාංශ නිලධාරීන් කැඳවලා ඒ ඉඩම් නැවත ජනතාවට ලබා දීම පිළිබඳ සමාලෝචනයක් කරනවා. ඒ ගත්තොත් විශේෂයෙන්ම හමුදා කඳවුරු පැවතිච්ච ස්ථාන සහ ඒ රජයට පවර ගත්ත ඉඩම් පිළිබඳව ඒ ක්‍රමවේදය අනේක හොඳයි. නමුත් ඒක විතරක් ප්‍රමාණවත් නැහැ. මොකද යුද්ධයේ පැවතිච්ච කාලේ සහ ඊටත් පෙර මේ ඉඩම් පිළිබඳ ලොකු ගැටලු තිබුණා. 1958 මෙහි ඇතිවෙච්ච සමහර කලබලකාරී තත්ත්වයන් නිසා විශේෂයෙන්ම මාතලේ රත්නපුර බදුල්ල දිස්ත්‍රික්කවල වතුකරේ ජනතාව කිනොච්චි ධර්මපුරම් ඒ වගේ ප්‍රදේශවලට ගිහිල්ලා පදිංචි වෙලා තියෙනවා. විශේෂයෙන් කිරිනොච්චි සහ මුලතිව් වල වැඩිපුරම ඉන්නේ මේ වතුකරේ ජනතාව ඒක ඒ 58 ගිහිල්ලා පදිංචිච්ච අය. ඒ වගේම 78 77 ඇති වෙච්ච තත්වයක් එක්ක 77 78 කාලේ ගිහිල්ලා පදිංචිච්ච අය ඉන්න. ඒ කාලේ එහෙ කැලෑවල් තිබිච්චව තමයි. නමුත් 56 ගිහි 58 ගිහිල්ලා තව ගියක් දොරක් හදාගෙන ඉඩමක් මොකක් කරේ බගාවක් පටන් අරගෙන දැන් අවුරුදු 60ක් 70ක් ඒ ප්‍රදේශවල ජීවත් වෙලා ඉන්නවා. ඒතර පහුගිය කාලේ ජීවත් වෙලා හිටියා. සමහර අයට බලපත්‍ර තියෙනවා. සමහර අයට රජයෙන් මගින් දීපු යම් ඔප්පුවක්ම නොවුනත් යම් බලපත්‍රයක් තියෙනවා. හැබැයි ඒක ඒ බලපත්‍රය ඒ අයගේ ඉඩම පිළිබඳ සින්නක්කර ඔප්පුවක් වෙලා නැහැ. ඒ නිසා යම් යම් නීතිමය ගැටලු ඇවිල්ලා තියෙනවා. අද ගත්තත් ඒ ප්‍රශ්නේ තදවට තියෙනවා. යුද්ධ කාලේ බොහෝ අය මේ ප්‍රදේශවල ඉවත් වෙලා තිබුණා. නැවත ගිහිල්ලා පදිංචි වෙනකොට සමහරලාට ඒ ඉඩම්වල වෙන අය පදිංචි වෙලා. සමහරලාට ඒ ඉඩම් ප්‍රාදේශීය ලේකම්වරයාගේ තීරණ මත වෙන වෙන අයට දීලා. මම හොඳම උදාහරණයක් කියන්නේ
ධර්මපුරම තව විනාඩි දෙකක් තිබුණා.
ධර්මපුරම පාසල ඉදිරිපිට ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයේ ආසන්නෙම පහුගිය කාලේ පදිංචි වෙලා හිටපු ඡන්දෙත් තියෙන තමන්ගේ දරුවන් ඒ ඉස්කෝලේට යවපු පවුල් කීපයක් තියෙනවා. ඒ ඉඩම ප්‍රාදේශීය ලේකම්වරයා පහුගිය යුද සමය අවසන් වෙච්ච ගමන් පෞද්ගලික විදුලි සංදේශ ආයතනයකට පෞද්ගලික දුරකථන ආයතනයකට ඒක බදු දීලා තියෙනවා. ඒක කරන්නේ ප්‍රාදේශීය ලේකම්වරයා. දැන් අර මිනිස්සු ආපහු එතෙන්ට ගිහිල්ලා තමන්ගේ පරණ ලියකියවිලි ඉදිරිපත් කරලා ප්‍රාදේශීය ලේකම්වරයන්ගෙන් මේ ඉඩමේ අයිති ඉල්ලනකොට ප්‍රාදේශීය ලේකම්වරයා දෙන්නේ නැහැ. කියන ඔක්කොම ඔප්පු ගේන්න කියලා. ඇත්තටම මේ මිනිස්සුන්ට පෙන්වන්න ඔප්පුවක් නැහැ යුද්ධයෙන් පස්සේ. ඒතර මේවා නිලධාරී විසින් කරපු දේවල්. ඒතර එහෙ තියෙන ප්‍රශ්නේ තමයි දේශපාලන අධිකාරියට වඩා නිලධාරීන්ගේ අධිකාරීත්වයක් තියෙන විශේෂයෙන් උතුරුසහා නැගෙනහිර. ඒ නිලධාරීන් මැදිහත් වෙලා තමන්ගේ බලය පාවිච්චි කරලා තමන්ට ඕන අයිට ඉඩම් දෙනවා. ඒතර තියෙන ප්‍රශ්නයක් බරපතල ප්‍රශ්නයක් වතුකරේ ජනතාව ගිහිල්ලා පදිංචිලා ඉන්න අයට. එහි ඉන්න සමහර නිලධාරීන් විශේෂයෙන් ප්‍රාදේශීය ලේකම්වරු අඩු සැලකිල්ලක් දක්වන්නේ. උතුරේ පාරම්පරිකව පදිංචි වෙච්ච අයට වැඩි සැලකිල්ලක් දක්වනවා. මොකද එතනත් යම් බෙදීමක් තියෙනවා. ඒ බෙදීම නිසා එතන අලුත් ප්‍රශ්නයක් මතුවලා තියෙනවා. ඒ ප්‍රශ්නේ තියෙන්නේ වැඩිපුරම මුලතිව් සහ කිල්නොච්චි දිස්ත්‍රික්කවල. ඒ කවුරුත් දෙමළ ජනතාව. හැබැයි ප්‍රාදේශීය ලේකම්වරුන්ගේ ඒ එක්ක ප්‍රබුද්ධත්වයේ එක්ක මොකක්කෝ කුල ප්‍රශ්නයක් කුල පදනමක් මත වතුකරේ දෙමළ ජනතාවට අඩු සැලකිල්ලක් තියෙනවා සමහර නිලධාරීන්ගේ පැත්තේ. ඒ නිසාම ඒ ප්‍රදේශයේ බොහෝ ජනතාවක් තමන්ගේ ඉඩම පිළිබඳ සින්නක්කර ඔප්පුවක් සින්නක්කර අයිතිවාසිකමක් නැතුව ඉන්නවා. ඒ ප්‍රශ්නෙට ඉඩම් අමාත්‍යාංශ විදිහට ඔබතුමන්ලගේ පැත්තෙන් ක්ෂණික මැදිහත් වීමක්. ඉඩම් කච්චේරියක් පවත්වලා ඒ කච්චේරිය මගින් ඒ ප්‍රදේශවල පාරම්පරිකව හිටපු අය කවුද කියලා හොයලා බලලා ඒ අයට ඉඩම් ලබා දීමේ ක්‍රමවේදයක් සකස් කළ යුතු වෙනවා. ඒ නිසා ඒ මතුවලා තියෙන විශේෂ ප්‍රශ්නෙ මම අවධානයට ලක් කරේ ඒ විතරක් නෙමෙයි පොදුවේ ගත්තොත් උතුරු සහ නැගෙනහිර පළාත්වල තියෙන ඉඩම් ප්‍රශ්නේ යුද්ධය නිසා මේක මහත් සංකීර්ණත්වයට පත් වෙලා තියෙනවා. අයිතිවාසිකම් පිළිබඳ ලියකියවිල ගැටලු මතුවලා තියෙනවා. නැගෙනහිර පළාතේ ගත්තොත් සිංහල දෙමළ මුස්ලිම් ඒ ජාතිකත්ව තුනම ජීවත් වෙනවා. ඒ නිසාම ඉඩම් පිළිබඳ ප්‍රශ්නේ තමන්ගේ ජීවිතය පිළිබඳ ප්‍රශ්නයක් බවට පත් වෙලා තියෙනවා. ඒක අනාගතයේ බරපතල ගැටුමක් බවට පරිවර්තනය වීමේ අනතුරක් තියෙනවා. මොකද ඉතිහාසෙත්
මේ අවසානයි.
අනුත් මේ තත්ත්වය ඇතිලා තින්නේ තමන්ගේ දේපල පිළිබඳ ප්‍රශ්නත් එක්ක. ඒ නිසා උතුරු සහ නැගෙනහිර ජීවත් වෙන ජනතාවගේ ඉඩම් ප්‍රශ්නය විශේෂ ප්‍රශ්නයක් ලෙස සලකලා ඒ සඳහා ඉඩම් අමාත්‍යාංශ විදියට ඔබතුමාගේ පැත්තෙන් විශේෂ ඉඩම් පිළිබඳ කොමිසමක් හෝ කච්චේරි පවත්වලා ඒ ප්‍රශ්නෙට කඩිනම් ශනික විසඳුමක් ලබා දෙන ලෙස ඉල්ලා සිටමින් මා නතර වෙනවා. බොහොම ස්තුතියි.
ස්තුතියි. හොනරබල් අබ්දුල්ලා මාරු.
தலைமை தாங்கும் சபை உறுப்பினர்களே, இன்று காணி அமைச்சுக்கு கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த பிரணையிலே வீதி அபிவிருத்தி உயர்கல்வி அமைச்சரும் சம்பந்தப்படுகின்ற சில விடயங்கள் இருக்கின்ற காரணத்தினாலும் சில விடயங்களை இங்கு எடுத்துச் சொல்வது மிகவும் பொருத்தம் என்று நினைக்கின்றேன். ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் குச்சவெளி பிரதேசத்திலே 21 கடற்படை தரைப்படை முகாம்களும் மூதூர் கிண்ணியாவிலே 29 மேற்பட்ட முகாம்களும் இருந்தாலும் கூட இதிலே முக்கியமாக தனிப்பட்டவர்களுக்கு சொந்தமான 14 காணிகள் இனங்காணப்பட்ட நிலையிலே அவை இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, கடந்த 5 வருடங்களுக்கு முன்னர் கிண்ணியா தம்பலகாம வீதியிலே பிரதான கிண்ணியா நகருக்கூடாக காணிகள் சுவீகரிக்கப்பட்டு வீதி அகற்றப்பட்ட போது அதில் 75 வீதமானவர்களுக்கு இன்னும் நஷ்டஈடுகள் வழங்கப்படவில்லை. இதிலே எந்த அமைச்சனுடைய அல்லது எந்த நிறுவனத்தினுடைய காலதாமதங்கள் இருந்தது என்பதை பற்றி எங்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. இதனை துரிதப்படுத்தி அவர்களுக்கான நஷ்டஈடுகள் வழங்கப்பட வேண்டும். அமைச்சர் கபிஹாசம் அவர்கள் கூறியது போன்று வயல்நிலங்களுக்கு உரிய நஷ்டஈடுகள் அவர்கள் தங்களுடைய காணிகளை தனியாருக்கு விற்பார்களாக இருந்தால் பல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்கக்கூடியவற்றை சில லட்சங்களுக்கும் விற்க முடியாத சூழல் இருக்கின்றது. அவர்களுடைய காணிகளுக்கான பெருமானத்தை உரிய முறையிலே வழங்கப்பட வேண்டும். குச்சவெளி பிரதேசத்திலே இலக்கந்தை குளம், வடலிக்குளம், செம்பிமலை, திரியாய் போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற காணிகள் புனித பிரதேசங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டு இலங்கை குளத்தையும் அங்கிருக்கின்ற குச்சவெளியான் 5ஆம் கட்டையில் உள்ள குளத்தையும் அவர்கள் சீர் செய்ய முடியாத அளவில் 370-20 ஏக்கர் வயலினம் அது தொல்பொருள் ஆய்வு மையத்துக்கு புறாவித்யாவுக்கு கெசட் பண்ணப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று செம்பிமலை, வடலிக்குளம், திரியாய் போன்ற பிரதேசங்களிலே 53 ஏக்கர் வடலிக்குளம் பிரதேசத்திலே இருக்கின்ற காணிகளுக்கு டீட் இருக்கின்றது, பெர்மிட் இருக்கின்றது. அதே நேரத்தில் திரியாய் பகுதியிலே 3000 ஏக்கர் அந்த நிலப்பிரதேசத்திலே விகாருக்கான புனித பிரதேசமாக அவர்கள் 2013ஆம் ஆண்டிலே கெசட் செய்திருக்கின்றார்கள். இந்த பிரதேச வாழ் மக்களுடைய கடந்த கால வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு 500 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்த அந்த பிரதேசத்திலே அதனை கடந்த 2012-13-14ஆம் ஆண்டுகளிலே அவசர அவசரமாக யுத்தம் முடியாத சூழலிலே சமாதானம் ஏற்பட்டுவிட்டது, மக்கள் மீண்டும் குடியமர வேண்டும் என்ற சூழலிலே முன்னே அரசாங்கம் அதனை வனப்பிரதேசமாக அல்லது புறாவித்யாவுக்காக ஒதுக்கிய விடயம் அங்குள்ள மக்களுடைய மனங்களிலே வேதனை ஏற்படுத்தியிருக்கின்றது. அங்கு சிங்கள தமிழ் முஸ்லீம் பேதமில்லை, பெரும்பான்மை சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், அவர்களுடைய காணிகளும் அங்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கிண்ணியா பிரதேசத்திலே குரங்கு பாஞ்சான் மஜித் நகர் பிரதேசத்திலே இன்று உங்களுக்கு தெரியும் எங்களுடைய மகாவலி கழுகங்கை திசை திருப்பின் மூலம் கண்டக்காடு தீநேரி பெருமலி 7000க்கும் மேற்பட்ட ஏக்கர் காணிகள் அங்கு செய்யப்பட இருக்கின்ற நேரத்திலே கண்டக்காடு, சாவாறு, படுகாடு, தலவாய் போன்ற பிரதேசங்களிலே, சொண்டங்காடு போன்ற பிரதேசத்தே, இவை அத்தனையும் சுரஸ்டுக்காக பிரகடனப்படுத்த செய்திருக்கின்றார்கள். கண்டக்காடு பிரதேசம் தீநெறி பிரதேசத்திலே இருக்கின்ற டீட் 200 வருடங்களுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்தது. அங்கு 30 வருட காலம் செய்யப்படப்படாதன் காரணமாக அது காட்டு பிரதேசமாக மாறியது, அது வனப்பிரதேசமாக மாறியது. இவர்களை துப்புரவு செய்ய அனுமதித்திருக்க வேண்டும். படுகாண்டு போன்ற பிரதேசத்திலே 60க்கும் மேற்பட்டவர்கள் அன்று உங்களுக்கு தெரியும் அவர்கள் 20-30 ஏக்கர் காணிகளை பம் கொண்டு செய்தவர்கள் அவர்கள் இன்று அனுமதிக்கப்படுகின்றார்கள் இல்லை. அதே போன்று மூத டிஸ்ட்ரிபியூஷனிலே தோப்பூர் பிரதேசத்திலே 49 ஏக்கர் என்கின்ற பிரதேசத்திலே சின்ன விகார என்ற பகுதியை புனித பிரதேசமாக பிரகடனப்படுத்தி 127 விவசாயிகளை அங்கு தடுத்து 38 வீடுகள் இன்னும் குடியிருப்பு வீடுகள் இருக்கின்றது. நாங்கள் கூறுகின்றோம் சேருவிலை புனித பிரதேசம் 2150 வருட காலத்துக்கு முன்னர் துட்டகமனுடைய அப்பாவினால் செய்யப்பட்ட அந்த 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 சேர்வலை கோயில் அங்குள்ள தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்களால் மதிக்கப்படுகின்ற அந்த புனித பிரதேசம் யாரால் பாதுகாக்கப்பட்டது? அங்கிருக்கின்ற சிறுபான்மை சமூகம் அதை கௌரவமாக நினைக்கின்றது. ஆனால் அந்த தோப்பூரிலே 10 வீட்டு திட்டத்துக்கு பின்னால் இருக்கின்ற அந்த பன்சிலை நாங்கள் கட்டுவோம், ஆனால் அங்கிருக்கின்ற 127 விவசாயிகள் தடுக்கப்படுகின்றார்கள். இதனை அனுமதிக்க வேண்டும். அதே போன்று 1000 ஏக்கர் என்கின்ற பகுதி அல்லை நீர்ப்பாசன காணிகள் இன்று 630 ஏக்கர் நீர்ப்பாசன காணிகள் இன்று ஃபாரஸ்டுக்காக அவர்கள் ஆசி, அதாவது உங்களுக்கு தெரியும் ஆடி சேனல் என்கின்ற பகுதியால் 630 ஏக்கர் காணிகளை செய்ய தடுக்கின்றார்கள். இதனை அல்லை நீர்ப்பாசன திட்டத்துக்கு கீழே இருக்கின்றது. இவைகள் அங்கு புரஷ்டிக்காக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றதை தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது புனித பிரதேசத்துக்கு உட்படுத்தப்பட்ட பகுதி என்று சாபிநகர் பிரதேசம் அங்கிருக்கின்ற வீரநகர் கட்டைபரிச்சான் தெற்கு மற்றும் இருதயபுரம் சாந்தான்வெளி போன்ற பிரதேசங்கள் இன்று வன பரிபாலனத்திற்காக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, சூரங்கள் மூதூர் ரோட்டிலே இருக்கின்ற உங்களுக்கு தெரியும் 12 வாய்க்கால் 15 கண்டத்திலே 100 ஏக்கர் பிரதேசம் என்கின்ற பகுதியிலே 600 ஏக்கர் ஃபாரஸ்டுக்காக பிரகடனப்படுத்திய போது அங்கிருக்கின்ற எமது மாவட்டத்துக்கு சொந்தம் இல்லாதவர்கள் வெளிப்பகுதியிலே வந்து மணல்களை அகழ்வு செய்து அந்த பிரதேசத்திலே டோசரை போட்டு தள்ளி 10,000-க்கும் மேற்பட்ட மணலை குவித்து வைத்திருக்கின்றார்கள். விவசாயத்துக்கு அனுமதிக்கின்றார்கள் இல்லை, அந்த விவசாயத்துக்கு அனுமதிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பிரதேசத்திலே டோசரை போட்டு தள்ளுவதற்கு மண்ணை போட அனுமதிக்கின்றார்கள். அங்கிருக்கின்ற பாரம்பரியம் மிக்க 300 வருடங்களுக்கு மேலே செய்யப்பட்ட மறைக்கான் வெளி 100 ஏக்கர் வெளி என்கின்ற அந்த பிரதேசம் விவசாயத்துக்காக அனுமதிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, தம்பலகம பிரதேசத்திலே கடவானைக்குளம் அட்டவணைக்குளம் அது சீர் செய்ய அனுமதிக்கின்றார்கள் இல்லை. அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற 160 ஏக்கர் காணிகள் இன்னும் வரம்புகள் இடப்பட்டிருக்கின்றது. அந்த பிரதேசத்திலே குடியிருந்தவர்களை கப்பல் துறையிலே மேட்டு நிலையத்திலே குடியேற்றினாலும் கூட அவர்களை செய்கை பண்ண விடாமல் தடுக்கின்றார்கள். அது ஃபாரஸ்டுக்குரிய பிரதேசமாக கூறுகின்றார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற எமது காணிகள் மட்டுமல்ல, புல்மோட்டையில் இருக்கின்ற அரசிமலை போன்ற பிரதேசங்கள் செம்மிமலை போன்ற பிரதேசங்களிலே எமது மக்களுக்கான சொந்த காணிகளை விடுவிக்க வேண்டும். பாதுகாப்பு கருதி இருக்கின்ற கேம்புகளை நாங்கள் ஆட்டுங்கள் என்று கூறவில்லை. உங்களுடைய முக்கியமான கேம்புகளை அதை பலப்படுத்துங்கள், அதை பற்றி பிரச்சனையும் இல்லை. ஆனால் தனிநபர்களுக்கு சொந்தமான இந்த காணிகள் விடுபட வேண்டும். சூரங்கள் சந்தியிலே தம்பலகம் பினியா வீதியிலே ஒரு தேவையற்ற முறையில் அது பலப்படுத்தப்படுகின்றது. 32 பேருக்கு சொந்தமானது காத்து முகமது குடும்பம் என்கின்ற அந்த குடும்பத்தினுடைய பரம்பரை 32 குடும்பங்கள் இருக்கின்றது. அவர்களுக்கு அந்த காணிகள் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கான நஷ்டஈடுகள் அவர்களுக்கு பெற முடியாது. ஏனால் அது கோடிக்கணக்கான பிரமாணம் வாய்ந்த காணி
ஒன்று.
ஆகவே இந்த நேரத்தில் மஜீத் நகர் இருக்கின்ற மிகுதி 6 ஏக்கர் காணியை, கண்டக்காட்டிலே இருக்கின்ற முழுமையான காணியை, அங்கிருக்கின்ற பிரதேசத்தில் இருக்கின்ற காணியை, புடவக்கட்டு பாலத்துக்கு அருகாமல் இருக்கின்ற நேவி காணியை, இவர்கள் அனைவரும் அனைத்தையும் விடுவிக்க வேண்டும். அல்லது அவர்களுக்கான கோடிக்கணக்கான பெருமையான அந்த பெருமதியை கொடுக்க வேண்டும். இது சாத்தியம் இல்லாத ஒன்றாகும். அவசியமற்ற அந்த இவர்களை மூடி தனியாருக்கு சொந்தமான அந்த காணிகள் விடுக்கப்பட வேண்டும். கிண்ணியா தம்பலகாம வீதியிலே இன்று அகலமாக்கப்பட்டிருக்கின்ற அந்த வயநிலங்களுக்கு அந்த மேட்டு நிலங்களுக்கு கடை உடைக்கப்பட்ட கடை சொந்தக்காரர்களுக்கு உரிய நஷ்டங்கள் வழங்கப்படும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.
Thank you.